صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الدين بدأ غريبا فيعود كما بدأ، وطوبى للغرباء وهم الذين يصلحون بين الناس ما أفسد الناس من بعده في رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. قرآن எங்களுக்கு யூதர்களை பற்றி அறிமுகம் செய்யற வார்த்தைகள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி எங்களுக்கு சொல்றது எப்படி தெரியுமா? لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود. إيمان கொண்ட விசுவாசிகளுக்கு கடுமையான விரோதிகளாக நீங்கள் யூதர்களை தான் பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு பிறகு சொல்றான் வல்லதீன் அஷ்ரபு, மேலும் முஸ்லிம்களை. அதான் முஸ்லிம்கள் யார் என்றது இனங்காட்டப்படல, ஆனா யூதர்கள் இனங்காட்டப்பட்டவர். யூதர்கள் என்றவங்க மனித துரோகிகள், மனித விரோதிகள். குரான்ல அவங்கள பத்தி சொல்லக்கொள்ள அவங்க ரெண்டு முறை குழப்பம் செய்வாங்கன்னு குரான் சொல்லு. நாங்க நேர்வழியை கேட்க கொள்ள கூட அல்லாஹ் தானே எங்களுக்கு படிச்சு தந்த முறைன்னா எங்களுக்கு நேரான வழிய காட்டு. அந்த எந்த வழியில பெறாப்பல்லது நான் நாம் காலை யாருக்கு நீ அறிவுரிந்தாயோ அந்த நபிமாளர்கள், சித்தேசுகள், சுகதாக்கள், சாலையான அதிகாரிகளுடைய வழிய எங்களுக்கு நேரான வழியாக காட்டு கேட்டுட்டு நாங்க சொல்றோம். கைகளுக்கு தூபி அலைகள் உன்னுடைய சாபத்துக்குள்ளாக்கப்பட்ட அந்த யூதர்களுடைய வழி அல்ல. வளப்பால் நீ வழி கெடுக்கப்பட்ட வழி கேடர்களாக அந்த நபாராக்கள் கிறிஸ்தவர்களுடைய வழி அல்ல. மாற்றமாக இந்த நபிமார்கள், சித்தியர்கள், யுவதாக்கள், சாலையான அதிகாரிகளுடைய வழி என்று கேட்டோம். இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து தினம் பெறாப்பல் முஸ்தகீம் பெறாப்பல் நவீன நாம் காலையின் வேரில் மகூதி ஆலையின் மரப்பால் என்ற இந்த ஆயத்தை மட்டும் விளங்கினார் முழு துனியாவும் விளங்கும். முழுதும் விளங்கும் என்ன நடந்து கொண்டே நாங்க என்ன பாதையில் ஐக்கணும், எந்த பாதையில் இருக்கிறோம் அவ்வளவும் விளங்கும். வீணும் விளங்கும், துனியாவும் விளங்கும். சாபாக்கள் அதிகமா பாதிச்ச ஒரு வார்த்தை தான் அது சின்ன ஒரு ஜமாத்து, சின்னத்து ஒரு ஜமாத்து சொல்லுவாங்க. சுன்னத்தோல் ஜமாத் இன்னைக்கு ஒரு கூட்டம் பேர் போட்டு கொண்டீங்க, அது சுன்னத்தோல் ஜமாத் அல்ல. அது சுன்னோல் ஜமாண்டா அதுக்கு ஒரு தனி வரை இலக்கணம் இருக்கு. யோமத்தபு எவ்வு உஜூஹு வசத்துவத்து உஜூ என்ற ஆயத்துடைய தப்சீர்ல இப்ப அப்பாஸ் ரவி எல்லாம் சொல்லுவாங்க, யோமத்தபு எவ்வு உஜூஹு அல்லி சுன்னத்தி வல் ஜமா. நியமத்துடைய நாளையில அகலு சுன்ன ஒரு ஜமாவுடைய முகங்கள் பிரகாசிக்கும், வெளிச்சமா இருக்கும், வெள்ளையா இருக்கும். குரான் ஒரு கூட்டத்துடைய முகம் பிரகாசிக்கும் சொல்லுது. அந்த கூட்டம் அகலு சுன்ன ஒரு ஜமான்னு சொல்றாங்க இப்ப அப்பா சொல்லி எல்லாம். அகலு சுன்ன ஒரு ஜமாண்டா யாருண்டா சுண்ணான்னு சொல்றது இந்த இடத்துல, இந்த இடத்துல நாடப்படுற சுண்ணா என்னன்னா வகை. அல்லா இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் அது. குர்ஆனும் ஹதீஸும்
சேர்ந்தது அதுல எது அமலுக்குரியதோ அதுக்கு சொன்னான்னு சொல்லு. ஜமா சொல்றது அல்லாஹ் நேர்வழிக்குரிய மக்கள் என்று யார சொன்னானோ அந்த மக்களுடைய வழிமுறையில இந்த சுன்னாவை எடுத்து நடக்கிறதுக்கு சொல்ற. அல்லாஹ் குர்ஆன்ல நேர்வழியை எங்களுக்கு காட்டக்கொள்ள ஒரு அறிவின் வழியாக காட்டல, ஒரு தியரியாக காட்டி தரல, ஒரு கூட்டத்தை நோக்கி அதை சைக்கின செய்யறான் அந்த மக்களுடைய வழியுண்டு. எங்களுக்கு நேரான வழியை காட்டு, யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்களின் வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாய். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சான் அத குர்ஆன்லயே அல்லாஹ் தஃப்ஸீர் செஞ்சுட்டான் சூரா நிஸாவுல, அன்னம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்கள் சாலிஹான அடியார்களுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சான். எனவே அல்லாஹ் இடத்துல நேரான வழி என்றது இந்த மக்களுடைய வழி. இவங்க யார்? சித்தீக் ஷஹீத் என்றவங்க சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹதீதுடைய 19வது வசனத்துல சொல்றான், أولئك هم الصديقون والشهداء عند ربهم. الله تعالى صديقهم شهداءهم صحابهم صالحان அடியார்கள் என்றவங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொன்னாங்க, 3 நூற்றாண்டுக்குள்ளால வாழ்ந்த நல்ல மக்கள் இருக்கிறாங்களே இவங்க தான் அல்லாஹ் இடத்துல ஆக சிறந்த மக்கள். خيرُ الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. இந்த 3 நூற்றாண்டுக்குள்ளால அல்லாஹ் எந்த தீன அந்த மக்களிடத்திலிருந்து வெளியாக்கினானோ அந்த தீனை தான் வாழை அடி வாழையாக உம்மத்து 1250 ஆண்டு வரைக்கும் பின்பற்றினான். ஃபிக்ஹ்ல எந்த மதஹப விட்டுட்டு போனாங்களோ, அகீதாவுல எந்த வழிமுறையை காட்டி தந்தாங்களோ, ஹதீஸ்ல எந்த தொகுப்பை கொடுத்தாங்களோ அதைத்தான் எது வரைக்கும் அவங்களோட தஃப்ஸீர் அவங்களோட ஃபிக்ஹ் அவங்களோட அகீதா அந்த 3 நூற்றாண்டுக்குள்ளால வாழ்ந்த நல்லடியார்களுடையது. இது அல்லாஹ் 1000 வருஷத்துக்கு மேலால அமல் செய்ய வச்சார் உம்மத்தை. 1000 வருஷத்துக்கு மேலால உம்மத்து வழி நடந்தாங்க. இந்த சஹாபாக்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் எந்த முறையில சுன்னாவை விளங்கினாங்களோ அந்த முறையில செயல்படுறதுக்கு பேர் நேர்வழி. இந்த ரெண்டையும் எடுக்கணும், சுன்னாவையும் எடுக்கணும் ஜமாஅத்தையும் எடுக்கணும். யூதர்கள் சபிக்கப்பட்டாங்க, ஏனென்றா சுன்னாவை எடுத்தாங்க ஜமாஅத்தை விட்டாங்க. யூதர்கள்ட்ட கையில வேதம் இருந்துச்சு, அந்த வேதத்தை உண்மைப்படுத்துறதுக்குரிய ரசூல் இருக்கல்ல, வலிக்கெடுக்கப்பட்டாங்க இபிலீஸ் மூலமா. இபிலீஸ் எந்த வேதத்தை கையில கொடுத்தானோ அதை எடுத்துக்கொண்டு நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய வேதம் உண்டு. தங்களிடத்துல ஒரு சுன்னாவை வச்சுக்கொண்டாங்க, அவ்வளவு ஜமாத்தையும் கொலை செஞ்சாங்க, பொய்ப்பிச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யக்துலூன அல் அம்பியா பிகைரி ஹக், எந்த ஒரு உரிமையும் இல்லாம நபிமார்களை கொலை செஞ்சான். ஃபரீகன் கஸ்தபுதும் வ ஃபரீகன் தக்துலூன், நிறைய நபிமார்களை நீங்க பொய்ப்பிச்சீங்க, நிறைய பேரை கொலை செஞ்சீங்க. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரிவோட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரியத்துக்கு இவங்க முரண்பட்டான். கபூல் செய்யல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச வேதத்தை கபூல் செய்யல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால சபிக்கப்பட்டாங்க. குர்ஆன் சொல்லுது, லுஐன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ரائيل அல லிஸானி தாவூத் வ ஈசா இப்னி மரியம். அதர ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னங்க வேதத்தை ஏத்துக்கொள்ளவும் இல்ல. அதர சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத் இவங்களை வலிக்கெடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. வானம் பூமி வசப்பட்டுச்சு, காற்று தர, கடல் தர, விசஜந்துக்கள், ஊர்வனங்கள், மீன்கள், எறும்புகள் வரைக்கும் வசப்பட்டுச்சு, எல்லாம் வசப்பட்டுச்சு. ஜின்கள், மனிதர்கள் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறவரு முழு உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஆட்சி செஞ்சாங்க. மஸ்ஜித் அக்ஸா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜிங்களை வச்சு கட்டினாங்க. கட்டி கொண்டு இருக்க கொள்ள தன்னுடைய சிம்மாசனத்தில இருந்து பார்வையிட்டுக் கொண்டிருந்தவர் திடீரென்று அக்ஸாவை பிடிச்சுக்கொண்டு எழுப்பி நின்றார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிங்களை பார்த்து சிரிக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரூஹை கைப்பற்றினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாயிட்டான். ஜனாஸா நிக்குது, சிரிச்சு கொண்டிருக்கிறது. ஜனாஸா புல்ல இல்ல, ஜிங்களுக்கு தெரியா மவுத் என்று ஜிங்கள் மஸ்ஜித கட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலம்மா கபைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா ஜாபத்துல் அர்தி தாக்குலு மின் சஅதா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மவுத் அவங்களுக்கு தெரியா, ஜிங்களுக்கும் தெரியா. ஆனா இந்த நேரத்தை இப்லீஸ் பயன்படுத்தினான். இப்லீஸுடைய பட்டாளம், இப்லீஸ் என்ன செஞ்சான்டா, ஒரு கிதாப் எழுதினான். கிதாப் ஒன்று எழுதி ஒரு வேதத்தை பரிபூர்ணப்படுத்தி அதுல சூனியத்தை மக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்குரிய எல்லா என்ன அறிவுகளையும் தொகுத்து எந்தெந்த பசாதுகளை உண்டாக்கணுமோ அவைகளை எல்லாம் உட்படுத்தி ஒரு வேதத்தை தொகுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருந்த சிம்மாசனத்துக்கு கீழே வச்சுட்டான். எப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுந்தாங்களோ அந்த அசாவை கரையா நரிச்சு அரிச்சு குர்ஆன் சொல்லுது, மதல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தாக்குலு மின் சஅதா ஃபலம்மா கர்ர தபய்யனத்தில் ஜின் அல்லவ் கானூ யஅலமூனல் கைப் மா லபிது ஃபில் அஸாபில் முஹீன். இந்த அசாவை கரையா நரிச்சு அரிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுந்தான். இப்ப அந்த இடத்துல பனு இஸ்ரவேலர்கள் ஒன்று சேர்ந்தான், ஜிங்கள் ஒன்று சேர்ந்தான், இப்லீஸ் அவங்களுக்கு பயம் செஞ்சான். சொன்னான் சுலைமான் ஆட்சி செஞ்ச ஆட்சி எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, சூனியத்தால் ஆட்சி செஞ்சார் உலகத்தில் நாவதும் இல்ல. இதால்தான் இந்த வசப்பாடுகள் எல்லாம் உண்டாகிச்சு. சுலைமான் கிட்ட ஒரு வேதம் இருந்துச்சு, அந்த வேதத்தை படித்ததால தான், அந்த வேதத்துப்படி நடந்ததால தான் என்ன நடந்துச்சு, உலகம் எல்லாம் வசப்பட்டுச்சு. எனவே அந்த வேதத்தை நான் உங்களுக்கு படிச்சு தர போறேன், ஆனா நீங்க எனக்கு வழிபடணும், என்ன வணங்கணும். ஜனாஸா அடக்கப்படல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல, யூதர்கள் உடன்பட்டாங்க சைத்தானுக்கு இபாதத் செய்யணும். அப்ப இப்லீஸ் என்ன செஞ்சானா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்துக்கு கீழே இருந்த அந்த வேதத்தை வெளியாக்கினார். மக்கள் எல்லாம் நம்புவாங்களா இல்லையா, வேதம் என்ன வேதம், யார்த வேதம், யார் நின்று ஏற்றுக்கொள்வாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து முன்னால் ஓதி காட்டினார். இதத்தான் நல்ல குர்ஆன்ல சொல்றேன், வஸ்தபஉ மா தஸ்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்னாஸ் அஸ்ஸலாம். வஸ்தபஉ மா தஸ்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியுடைய விடயத்துல இந்த ஷயாத்தீன்கள் எதனை அவர்களுக்கு ஓதி காட்டினார்களோ அந்த வேதத்தை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். وَمَا كَفَرَ سُلَيْمَانُ سُلَيْمَانَ عَلَيْهِ السَّلَامُ இந்த மக்களுக்கு சூனியத்தை படிச்சு கொடுத்து இந்த குஃப்ரான வேலையை செய்யல. அவர் காஃபிர் இல்ல, அவர் மூமின், முத்தகி, நபி, ரசூல் சுலைமான் அலைஹிஸ் சலாம். وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை படிச்சு கொடுத்தாங்க இந்த வேதத்தின் மூலமா. காபிர்களான எனவே இந்த இவங்க சைத்தானிதத்திலிருந்து வந்த வேதத்தை சுண்ணாண்டு நினைச்சாங்க. ஏன்? ஜமாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால. ஜமாத்துக்கு உடன்பட்டிருந்தாங்கன்னா இந்த வழிகேடு இவர்களுக்கு உண்டாகி இருக்காது. ஏனென்றால் சுலைமான் அலை சலாத்துக்கு பின்னால வந்த நபிமார்களை கொலை செஞ்சாங்க. ஜக்கரியா அலை சலாத்து கொலை செஞ்சாங்க. பெரிய பெரிய நபிமார்களை கொலை செஞ்சாங்க. ரசூல்மார்களை கொலை செஞ்சாங்க. அவங்களுக்கு வழிபட்டிருந்தா, அவங்க ஜமாத்தை எடுத்திருந்தா அவங்களுக்கு காட்டி கொடுத்திருப்பாங்க இது பிழை, இது சரியில்லை. அவங்க ஜமாத்தை எடுக்கல, அவங்க எதை மனோ இச்சையால சுண்ணாண்டு விளங்கினாங்களோ அந்த சுண்ணாவுப்படி நடந்தாங்க. அதை நேர்வழி என்று நினைச்சாங்க. இன்றைக்கும் அதை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு முழு உலகத்தையும் யூதர்கள் ஆட்சி செய்யறது சூன்யத்தால. அதே போலதான் நசாராக்கள், இந்த நசாராக்கள் ஜமாத் எடுத்தாங்க, சுன்னாவை விட்டாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல இருந்து வந்த வேதம் தான் இன்ஜீல். இன்ஜீல் இன்றைக்கு நாங்க இன்ஜீல் என்ன பேர்ல சொல்லுவோம்? பைபிள். அப்படித்தானே காட்டி இருக்குது உலகத்துக்கு. பைபிள் என்ன, இன்ஜீல் என்ன. பைபிள் என்றது ஒரு சதி. பைபிள் என்றது ஒரு சதி, பெரிய சதி, உலகத்தில் பெரிய புரட்சி உண்டாக்கின சதி. ஆரம்பத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் விரோதிகள். ஏனென்றால் அதற்கு மரியமலையா செலாத்த விபச்சாரின்றாங்க யூதர்கள். நாவதுபில்லா. அதே போலதான் அதற்கு ஈசாலே செலாத்த சிலுவையில் அறையிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, அவங்களோட பார்வையில் அரைஞ்சாங்க. ஈசாலே செலாத்த கொலை செஞ்சாதா அவங்களோட அகைதா. எனவே நசாராக்கள் யூதர்களுக்கு விரோதிகள், யூதர்கள் நசாராக்களுக்கு விரோதிகள். அதுவும் அதான் மாத்திரத்துக்கு செஞ்ச சதி, பெரிய பிரம்மாண்டமான சதி. இவங்களுக்கு அவுளியாக்களாக, தோழர்களாக, பொறுப்பாளர்களாக ஆக்குறதுக்காக வேண்டி சதி செய்யப்பட்டு. யூதர்கள் இதுக்காக வேண்டி பல நூறு வருடங்கள் திட்டம் போட்டாங்க. அதுக்காக வேண்டி பல பல முயற்சிகள் செஞ்சாங்க. இந்த முயற்சிகளுக்காக வேண்டி பல உயிர்களை இழந்தாங்க. பல பரம்பரைகளுக்கு பின்னால நடக்க வேண்டிய வேலைக்காக வேண்டி முன்னால தயாரிப்பு செஞ்சாங்க, தியாகங்கள் செஞ்சாங்க. பால் என்ற ஒரு யூதர், பால் என்ற ஒரு யூதர் கிறிஸ்தவராக தன்னை காட்டி முனாபிக்காக, கிறிஸ்தவர்களுக்கு முனாபிக் காட்டி கிறிஸ்தவத்துக்குள்ளால் ஒரு புரட்சி உண்டாக்கினார். அந்த புரட்சிக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கு எழுதப்பட்ட வேதம் தான் பைபிள். பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் என்று ரெண்டு இருக்கு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுண்டா என்ன, புதிய ஏற்பாடுண்டா என்ன? பழைய ஏற்பாடுன்றது தௌரா, புதிய ஏற்பாடுன்றது இன்ஜீல். ரெண்டும் சேர்ந்தது தான் பைபிள். இது ரோமன் கத்தலிக்ஸ உருவாக்குறதுக்காக வேண்டி செய்யப்பட்டது. ரோமன் கத்தலிக்ஸ் என்ன சொல்ற, ரோமன் கத்தோலிக்கர்கள் அப்படியா? ரோமன் கத்தோலிக்கர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி என்பார்கள். அல் மசீஹியத்துல் யஹூதியா என்று சொல்லுவாங்க. யூத கிறிஸ்தவம் என்று ஒன்று உண்டாக்கினான். ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அல்ல, யூத கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு உலகம் எல்லாம் பார்க்கக்கூடிய இன்ஜீல் என்றது இந்த பைபிள் தான். இப்ப இந்த தலைப்புக்கு கீழால யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டாங்க. இது பெரிய சரித்திரம் இருக்குது. இதுக்கு கொலம்பஸ் தெரிந்தானே, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர், ஒரு யூதர், சுத்த யூதர். அமெரிக்காவுடைய அடிப்படை சட்டத்தில், அது அடிப்படை லோ இயற்றினவர் இவர் தான். அதுல எழுத்தில் எழுதினார், செனட் தான் இதுக்குரிய அரசாங்கத்தை தீர்மானிக்கும். செனட் கேள்விப்பட்டீங்க? செனட், செனட் தான் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட தீர்மானிக்கும், அரசாங்கத்தை. எலெக்ஷன் வச்சு ரெண்டு பார்ட்டி, மோடி ஒரு பார்ட்டி வெச்சினதுக்காக வேண்டி அவங்களுக்கு அங்க அரசாட்சி செய்யலாம். அவங்களை அங்கீகரிக்கணும் செனட். செனட்டுடைய அங்கீகாரம் இல்லாத யாருக்கும் அமெரிக்காவுடைய அரசாட்சியில வர முடியாது. இது யூதர்களுடைய நாடு என்று உள்ளத்துக்கு காட்டாம இருக்கத்தான் இப்படி ஒரு லோவை கொண்டு வந்தான். என் ஆட்சி செய்யறது யாராவது ஒரு கையால் ஆட்சி செய்வார், உள்ரங்கம் யூதமாக இருக்கும், ஆனா வெளிரங்கத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஆட்சி செய்யலாம், ஒரு முஸ்லிம் ஆட்சி செய்யலாம், ஒரு யாரு யாருக்கும் ஆட்சி செய்யலாம். இவங்களுக்கு முழு உலகத்தையும் தங்களுக்கு கீழால வசப்படுத்தி ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி இவங்கட திட்டம் வந்துட்டானே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செஞ்ச மாதிரி நாங்க ஆட்சி செய்யணும். நவ குடியேற்றவாதம் என்று படிச்சீங்க யாராவது? நவ குடியேற்றவாதம் 1979 80ல அட்வான்ஸ் லெவல் செஞ்சவங்க படிச்சிருப்பீங்க. நவ குடியேற்றவாதம் என்று சொல்றது என்னண்டா, நேரடியா நாடுகளை ஆட்சி செய்யாம முழு உலகத்தையும் ஆட்சி செய்யற, ஆனா வெளிரங்கத்துல ஆட்சி யாருலயோ கையில இருக்கும், ஆனா உள்ரங்க ஆட்சி அவங்களால நடக்கும். இந்த ஆட்சியை முழு உலகத்திலையும் தங்களுடைய ஆட்சியாக ஆக்குறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட சதியில, ஆக பெரிய சதிதான், உஸ்மானிய சாம்ராஜ்யத்தையும் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்தல். பிரிட்டிஷ் உலகத்துடைய பெருவாதியான பகுதியை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்துச்சு. இப்ப பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை யூதர்களுக்கு கீழால கொண்டு வரதுக்காக வேண்டிதான் ரோமன் கத்தோலிக்ஸ் உருவாக்கப்பட்டான், யூத கிறிஸ்தவம். பிரிட்டிஷ் இதை கபூல் செஞ்சிச்சு, அதுக்கு பின்னால யூதர்களுடைய தலைப்புக்கு கீழால பிரிட்டிஷ் வேலை செய்ய ஆரம்பிச்சு. குரானுடைய ஆயத்து ஆயு அல்லதீன் ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா உபா. இந்த ஆயத்து இருக்குதே, இது இந்த ஜமானுக்குரிய ஆயத்து, அந்த ஜமானுக்குரிய ஆயத்து இல்ல. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ள வேணாம். பஅதுஹும் அவுலியா உபா, அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் அவர்களுக்குள்ளால பொறுப்பாளர்கள், அவர்களுக்குள்ளால கூட்டாளிமார்கள். இது இந்த ரோமன் கத்தோலிக் உருவான பின்னால்தான் இருக்குது, முன்னால இல்ல. அதுக்கு முன்னால கிறிஸ்தவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? அதுக்கு முன்னால உள்ள கிறிஸ்தவர்கள நிலைமையில
وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُمْ مَوَدَّةً لِّلَّذِينَ آمَنُوا الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى.
ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு மிகவும் நெருக்கமான இரக்கமுள்ள மக்களாக நீங்கள் இந்த நசாராக்களை பெற்றுக் கொள்வீர்கள், கிறிஸ்தவர்களை பெற்றுக் கொள்வீர்கள்.
என்றைக்கு கிறிஸ்தவம் யூத கிறிஸ்தவம் ஆகிட்டோ அப்ப அல்ல குர்ஆன்ல சொல்றான் இவங்களை பத்தி, லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா உபாம்.
இந்த யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய நேசர்களாக, உங்களுடைய கூட்டாளிமாராக, உங்களுடைய பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளவானாம். அவங்க அவங்களுக்குள்ள அந்த கன்செப்ட் அவர்களுக்கு இருக்குது, அந்த நோக்கம் இருக்குது, அந்த இணைப்பு இருக்குது, அந்த பிணைப்பு இருக்குது. உங்களோட கிடையாது.
அப்ப கிறிஸ்தவர்கள் வலிக்கட்டாங்க, எதாலண்டா சுன்னாவை விட்டாங்க, ஜமாத் எடுத்தாங்க.
எப்படி நடக்குதுண்டா? அதற்கு ஈசாலை சலாத்துடைய ஒபாத்துக்கு பின்னால ஹவாரியங்கள், ஈசாலை சலாத்துடைய அஸ்ஹாபுகளுக்கு தோழர்களுக்கு ஹவாரியங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த ஹவாரியங்கள் என்ன செஞ்சாங்கண்டா, காட்டு பகுதிக்கு போய் துறவரத்தை மேற்கொண்டாங்க.
அவங்க அப்படியே காட்டுல வாழுவாங்க, மக்கள் எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போவாங்க, உடுப்பு எடுத்துக்கொண்டு போவாங்க, பெரிய சொத்து சேர ஆரம்பிச்சு அவங்களுக்கு.
இது கொஞ்ச நாள் பின்னடைய கொள்ள ஒரு கூட்டம் பார்த்தாங்க, ஓஹோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டான், நல்ல பௌத்த நெரிசி கொள்ளையிலும் ஃப்ரீயா வாழையிலும், இந்த கஷ்டப்பட்டு கொண்டு விவசாயம் செஞ்சு என்ன ஆடு மாடு வளர்த்து தாவரம் செஞ்சு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அங்க போனா ஃப்ரீயா இதெல்லாம் கிடைக்கும். இதுக்கு ஒரு கூட்டம் போய் குடியேறின ஹவாரியங்கள் ஒபாத்தானதுக்கு பின்னால மார்க்கத்தை மக்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இந்த மக்கள் கிட்ட யாருக்கிட்ட, யாரு பவுர் நிறைக்க போனாங்களோ அங்க அவங்களுக்கிட்ட.
இந்த துறவரத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா ஃபீ குலூபில்லதீன தபஊஹு ரஃபதௌ வரஹ்மதௌ வரஹ்பானியதன் இப்தஅஊஹா.
அந்த ஈசா அலைஹிஸ் ஸலாத்தை பின்பற்றிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்துல இரக்க தன்மைய, கருணைய, ரஹ்பானியத் என்ற துறவரத்தை அல்லாஹ் போட்டான். இப்தஅஊஹா, அந்த துறவரத்தை அவர்கள் பிதாத்தாக எடுத்தார்கள். அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டதல்ல, அவங்க உருவாக்கி கொண்டது. மா கத்தபுனா அலைஹிம், அவர்களுக்கு நாங்கள் அதை கட்டளையிடல, அவர்களே உருவாக்கி கொண்டாங்க. என்றாலும் அந்த உருவாக்கி கொண்ட ஆரம்ப மக்கள் அதை சரியா செஞ்சுட்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைறதுக்காக வேண்டித்தான் அவங்க சூரமரத்தை மேற்கொண்டாங்க. என்றாலும் பின்னால வந்த மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க அந்த துறவரத்தை சரியா பேணல, அங்க போனாங்க பவுர் நிறைக்க, அங்க போனாங்க தந்த சொந்த தேவையை பூர்த்தி செய்ய.
இவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சாங்க மக்கள், மார்க்கம் படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஹலாலாக்கினா ஹலாலன்னு எடுத்துக்கொள்வாங்க, ஹராமாக்கினா ஹராமன்னு எடுத்துக்கொள்வாங்க. அவங்க இஞ்சில மாத்தினாங்க, அவர் தீசாலை சலாத்துக்கு இறங்கின வேதம் அவங்களோட கையில இருந்துச்சு, அதை மாத்தினாங்க. ஏனென்றா தங்களுடைய மனோ இச்சைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இஞ்சில இடம் கொடுக்கறதில்லை. எனவே அதுல தேவையில்லை, அவங்களுக்கு அவங்களோட மனோ இச்சைக்கு விரோதமா வரக்கூடிய ஆயத்துக்களை இல்லாமக்கினான், அவங்களுக்கு தேவையானதை புகுத்தினாங்க. இப்படி மாற்றினாங்க. ஆனா இந்த மக்கள் அந்த சுன்னாவை பத்தி கவனிக்கவே இல்லை. அவங்களுக்கு பெருசா தெரிப்பட்டது அந்த ஜமாத் மட்டும்தான். எனவே அவங்க இவங்களை வழி கேட்டாங்க, இவங்க வழி கேட்டுல போன. அல்லாஹ் தஆலா இதத்தான் குர்ஆன்ல சொல்றான், இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம். இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, இவங்க தங்களுடைய உலமாக்களையும் துறவிகளையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுவை விட்டு விட்டு கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறங்கின உடனே அதீபுன் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்தார். வந்து சொன்னவங்க, யார சொல்லலாம், நாங்க யாரும் எங்கட உலமாக்களை வணங்குறது இல்ல, எங்கட துறவிகளை வணங்குறது இல்ல. குர்ஆன் இப்படி சொல்லுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க எதையாவது ஹலாலாக்கினா நீங்க ஹலாலா ஏத்துக்கொள்றீங்களா இல்லையா? அது அல்லாஹ் ஹராமாக்கினானா ஹலாலாக்கினாண்டா பார்க்காம நீங்க நேரடியா ஹலால ஏத்துறீங்களா இல்லையா? அது போல அவங்க எதையாவது ஹராமாக்கினா நீங்க ஹராம ஏத்துறீங்களா இல்லையா? ஹலாலாக்கினா ஹலால ஏத்துறீங்களா இல்லையா? அதுல சுன்னா எதை பேசுறேன்ற அறிவு இல்லாம இவங்களை கண்மூடித்தனமா பின்பற்றுறீங்களா இல்லையா? சொன்னாங்க, நீங்க அதை செய்யறது தான் உங்களுடைய ருபூபியத், நீங்க அவர்களை இரட்சகர்களாக எடுக்கிறதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஜமாத் எடுத்தாங்க, சுன்னா வைச்சாங்க. இன்றைக்கும் பொதுவா யூதர்கள் அவங்கள பேசிக்கொள்றது, நாங்க இல்முடைய பிள்ளைகள், அறிவின் பிள்ளைகள், நஹ்னு அபுனாவுல் இல்ம், நாங்கள் அறிவின் பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு பாருங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் அவங்களோட பாப்பரசர் அவங்களோட தலையை தடாவினாலே அவரோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டார். தலையில கைய வச்சா காலும் சுத்தமாயிரு, ஸ்கேன் பண்ணி விடுற மாதிரி உச்சம் தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் சுத்தமாயிரு, அவர் சொர்க்கவாதி. இந்த வழிகேடு இவர்கள் இடத்துல, எனவே வழி கெடுக்கப்பட்டாங்க அவர்கள் இடத்துல. அத்திமீறல், எனவே சாபமிடப்பட்டாங்க. இந்த ரெண்டும், இந்த ரெண்டிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் சுன்னாவையும் ஜமாத்தையும் எடுத்தவர்கள். இதுக்குத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொல்ற. இதனாலதான் நாங்க முன்னோர்களுடைய வழியை பின்பற்றது. எது எங்களுடைய முன்னோர்கள் தந்த தீனோ அதுதான் எங்களுக்குரிய தீன், மார்க்கம். இன்றைக்கு அதற்கு முரண்படக்கூடிய எத்தனை கருத்து வந்தாலும், குர்ஆன் ஹதீஸ் கொட்டு ஆட்கள் பேசினாலும், அது வழிகேடே வழிகேடு தான். அதுல எந்த நேர்வழியுடைய வாசமும் கிடையாது. முதலாவது விளங்கிக்கோங்க, நாங்க வாழ்ற காலம் ஐயாமுல் ஃபித்ன். என்ன காலம்? ஃபித்னாவுடைய காலம். தெளிவா ஹதீஸ்ல வந்திருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஞ்சு காலங்கள் ஒட்டு மொத்தமா ஹதீஸ்ல சொல்லப்படுது. முதலாவது ஐயாமுல் நுபுவா, நுபுவத்துடைய காலம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடிஞ்சு. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பின்னால 30 வருஷம் கிலாஃபத் என்ன. இதுதான் குலபாவு ரஷிதீன்களுடைய காலம். ஹஜரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஆட்சியை கொடுக்கும் வரைக்கும் உள்ள காலம். அதுக்கு பின்னால ஐயாமுல் முழு அரசர்களுடைய காலம். இது உமையாக்கள், அப்பாசியாக்கள், கடைசியா உஸ்மானியர்களுடைய ஆட்சி உலகத்தில் அறந்து இல்லாமல் போகும் வரைக்கும் உள்ள காலம். இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயாமுல் ஃபித்ன், குழப்ப காலம். இந்த ஃபித்னாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று குழப்பம், அடுத்தது சோதனை. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஞ்சாவது காலம், சும்மா தகூனு கிலாஃபத்து வரஹ்மத் பின்னால கிலாபத் உண்டாகும், ரஹ்மத் உண்டாகும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இமாம் மஹ்தி ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாம் அவங்க உலகத்துல வந்தா நடக்க போறது. இந்த அய்யாமுல் பித்தன் இருக்குது, இதுக்கு தான் ஆஹிரு ஜமான் என்று சொல்ற கடைசி காலம். இந்த ஆஹிரு ஜமான் சம்பந்தமான அறிவு இது எங்க அவ்வளவு பேருக்கும் அத்தியாவசியமான ஒரு அறிவு. இந்த அய்யாமுல் பித்தன்ல தான் யூதர்கள் குழப்பம் செய்யற காலம். அல்லாஹ் குர்ஆன்ல யூதர்கள் ரெண்டு முறை குழப்பம் செய்வாங்க தெளிவா சொல்றாங்க. சூரா பனி இஸ்ராயலுடைய நாலாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. இந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த பூமியில ரெண்டு முறை குழப்பம் செய்வாங்க, அந்த குழப்பம் அவர்களுக்கு பெரிய உயர்வு உண்டாகும். அல்லாஹ் பெரிய உயர்வு எதை சொன்னோ அது உயர்வு தான். இந்த குழப்பம் தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ் ஸலாத்துக்கு பின்னால இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய வழிகேடு. அதுக்கு பின்னால ஷைத்தான் இப்லீஸ் அந்த வேதத்தை கொடுத்தனால எல்லாரும் நபிமார்களை கொலை செஞ்சு நபிமார்களை பொய்ப்பிச்சு சாலிஹான மக்கள் மீது அவர்களுடைய வாழ்கள் ஏந்தப்பட்டது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சார் என்று சொன்னாங்க. ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு பின்னால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. நிறைய தடவைகள் புகாரில ஹதீஸ் பதிவா, அது பனு நதீர் வாசிகள் யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறோம், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தரதுக்கு நீங்க வரணும். நபி அலைஹிஸ் ஸலாம் ஒரு சில சஹாபாக்களோட போனாங்க. ஒரு கட்டிடத்துக்குள்ளால ஒரு சுவருக்கு பக்கத்துல விரிப்பு விரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்துல நபி அலைஹிஸ் ஸலாம் உட்கார வைக்கப்பட்டாங்க. ஏற்கனவே சதி தயாராக இருந்துச்சு. அந்த சுவருக்கு மேலால் ஒரு சிறு கல் ஏற்றப்பட்டு வச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. நபி அலைஹிஸ் ஸலாம் எப்ப பேசிக்கொண்டிருப்பாங்களோ மேல இருந்து அந்த சிறு கல் தள்ளி விடப்படும். நபி அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி அறிவிக்கப்படுற ஒருவரா இருக்கலண்டா, தாருல் அஸ்பாபுல ஏற்படுறது ஏற்பட்டிருக்கும். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு கொண்டு வெளியே வந்தாங்க. அல்லாஹ் வஹி மூலமா அறிவிச்சுட்டான். உடனடியே அந்த மக்களை நாடு கடத்தினான், ஊர் அவுட்டும் வெளியாக்கினாங்க. மதீனாவுல இருந்து இவங்க தான் ஹைபர்ல போய் குடியேறினாங்க. இத போல தொடரா இவர்களுடைய சதிகள் இவர்களுடைய குழப்பங்கள் இருந்து கொண்டு வந்துச்சு. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இவர்களுடைய முதலாவது குழப்பத்துக்குரிய முடிவு வருது. முதலாவது குழப்பம் நிறைவுக்கு வருது ஹஜ்ரத் உமருடைய காலத்துல. ஃபைதா ஜா வஅது உலஹுமா பாஸ்னா அலைக்கும் இபாதல் லனா உலி பாஸின் ஷதீத் فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. முதலாவது இவர்களுடைய உயர்வு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய வாக்கு ஏற்படுது, நிறைவேற்றப்படுது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல உள்ள மூமின்களோட அல்லாஹ்வுடைய அடியார்களோட போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றது மூலமாக தான் இது முடிவுக்கு வருது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மா ரததனா லக்குமுல் கர்ரத அலைஹிம். பின்னால இரண்டாவது முறை இவர்களுடைய கை மேலோங்குது, இவர்களுடைய குழப்பம் ஆரம்பமாகுது. இவர்கள் பூமியில குழப்பம் செய்யறாங்க பெரும் உயர்வுடன், பெரும் உயர்வுடன் குழப்பம். ஆட்சி அவர்களுடைய கையில திட்டமிடப்பட்ட சதி மூலமா அந்த பிரித்தானிய பேரரசு அப்படியே மடமையில போட்டு யூத கிறிஸ்தவம் என்று உண்டாக்கி கிறிஸ்தவர்களை இவர்களுடைய கையாள்களாக ஆக்கி இவர்களுடைய தலைப்புக்கு கீழால நோக்கத்துக்கு கீழால வேலை பார்க்கக்கூடியவர்களாக அவர்களை அறியாத நிலையில பயன்படுத்தி பிரித்தானிய அரசை கைப்பற்றுறான். இதே போலதான் உஸ்மானிய பேரரசை வீழ்த்துறதுக்காக வேண்டி சதி செஞ்சு போட்டு 1900 துருக்கியில வந்து சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எங்களுக்கு பலஸ்தீன்ல இடம் தேவை, நாங்க இஸ்ரேல் என்ற ஒரு பூமியை ஒதுக்கி கேட்கிறோம் பலஸ்தீன்ல. அது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூமி. என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை நோக்கி சொன்ன பூமி, அந்த பூமி இந்த அர்துல் முகத்தஸ், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பூமி, அது எங்களுக்கு அந்த அல்லாஹ் வச்ச பூமி. கட்டாயம் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நோக்கி சொன்னாங்க. பனு இஸ்ரவேலர்கள் அந்த காலத்து மூமின்களை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எந்த 12,000 மூமின்கள் ஃபிரௌனுடைய அந்த படையெடுப்பால நைல் நதிய பாதை மூலமா கடந்தாங்களோ அந்த மூமின்கள், அந்த முத்தகீன்கள், அந்த பனு இஸ்ரவேலர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொன்னார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்தை குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு அந்த எழுதிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியில நீங்க போய் நுழைஞ்சிடுங்க. எனவே தான் பனு இஸ்ரவேலர்கள் மிஸ்ர்ல வாழ்ந்தவர்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல ஆட்சி செஞ்சாங்க. புகாரில ஹதீஸ் பதிவாக மிஸ்ர்ல மலக்குல் மௌத் வராங்க. யார்கிட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அரஞ்சான் ஒரு அரை மலக்குள் மௌத்துக்கு. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியில நான் மௌத்தாகணும். அல்லாஹ் தஆலா பூமியை சுருக்கி கொடுத்தான். மிஸ்ருக்கும் பலஸ்தீனுக்கும் இடைவெளி இல்லாம அல்லாஹ் நெருக்கி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல வந்த பின்னாலதான் ரூஹ் எடுக்க. அப்ப இந்த அரசரோட சுல்தான் அப்துல் ஹமீதோட வந்து 1900 பேச்சுவார்த்தை நடத்தினான். எங்களுக்கு இந்த பூமியில இடம் தேவை, நாங்க எங்க இஸ்ரேல் என்ற ஒரு இடத்தை நிறுவ போறோம். இந்த இடத்துல எங்கட வணக்க வழிபாடுகளை நாங்க செய்யறதுக்காக வேண்டி எங்களுக்கு இடம் தேவை. நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதிக்கிறோம், இங்க எங்களுக்கும் சுதந்திரம் தேவை. இப்படி கேட்டான் சுல்தான் அப்துல் ஹமீத். ரெண்டு பேர் அவ்வல் சாணி என்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதுல முதலாவது சுல்தான் தான் அவர். அப்துல் ஹமீத் சாணியுடைய ஆட்சியில தான் அவர் தான் ஜெயில போடப்பட்டார். இந்த சுல்தான் அப்துல் ஹமீத் சொன்னார், இந்த உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நான் இடம் விட மாட்டேன், இதுக்குள்ளால எந்த யூதருக்கும் உள்ளால வர முடியாது. இந்த நேரத்தில் ஏற்கனவே சதி தயாராக இருந்துச்சு, அரபு நாடுகள் அவங்களோட ஏஜென்ட் இருந்துச்சு. 164 குடும்பங்கள் யூதர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க துருக்கியில. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்ல, அன்றைக்கு சுல்தானுக்கிட்ட அரசர்கிட்ட பெரிய இடம் எடுத்தாங்க. எடுத்து போட்டுட்டு இவங்க முஸ்லிம்கள்ட்ட எல்லா பூமிகளையும் போய் குடியேறினாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய இஸ்லாமிய பூமிகள் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு நாடுகள், துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா உள்ள எல்லா நாட்டையும் எடுக்கும், எல்லா ஏரியாலையும் போய் குடியேறினா. இவங்க பகல்ல முஸ்லிம்களா இருப்பாங்க, இரவுல யூதர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு டொன்மே முஸ்லிம்ஸ் என்று சொல்றேன், வெளிரங்கமா முஸ்லிம்கள் என்று காட்டிக் கொள்வாங்க. ஆனா லீகலா அவ்வளவு டாக்குமெண்ட்டும் முஸ்லீமா இருப்பாங்க. அவங்களோட பர்த் சர்டிபிகேட் முஸ்லீம், பாஸ்போர்ட் முஸ்லீம், ஐடென்டிஃபை முஸ்லீம். எங்க போனாலும் யாராலையும் கண்டுபிடிக்கல இவங்க யூதர்கள். இப்படியான சரிக்குரிய மக்களை தயாரிச்சு முழு உலகத்திலையும் அந்த வலை ஏற்கனவே வீசப்பட்டிருந்து, இது அவர்களுடைய சதி வலையில மிக கடுமையான கெட்ட வலை. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அரபு நாடுகள்ல அரேபிய வெறிய உண்டாக்கினோம். நாங்க அரபியர்கள், அஜமியர்களுக்கு கீழால் இருக்கக்கூடாது, எங்களுக்கு தனி ஆட்சி வேணும், நாங்க அரேபியர்கள் தனி ஆட்சி செய்யணும். இந்த துருக்கு இருக்கதே, இந்த துருக்கி நாடு இது ஒரு அஜமி நாடு, அந்த அஜமியர்கள் எங்கள் ஆட்சி செய்யக்கூடாது, நாங்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால கடைசியா இந்த மூமின்களை நோக்கி சொன்னாங்க, அந்த சஹாபாக்களை நோக்கி, லஃபபல அல அரபியன் அல அஜமி வல அல அஜமியன் அல அரபி, எந்த ஒரு அரபிக்கும் எந்த ஒரு அஜமியின் மீதும் சிறப்பு கிடையாது, எந்த ஒரு அஜமிக்கும் எந்த ஒரு அரபியின் மீதும் சிறப்பு கிடையாது. நாங்க சொல்லலாம் இதுக்கு மாற்றமான ஒரு பேச்சை உண்டாக்கி விட்டாங்க. நாங்க அரபியர்கள், இந்த நாடுகள் எங்களுக்கு சொந்தமாயினரும், நாங்க தனி ஆட்சி செய்ய போறோம். இந்த தலைப்புக்கு கீழால முதலாவது இந்த உலகத்துல இந்த உஸ்மானிய பேரரசிலிருந்து பிரியக்கூடிய இடம் ரியாதாக இருக்குது. உலக சரித்திரத்தில் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இந்த பூமிகள் எல்லாம் ஒரே அரசருக்கு கீழால் ஆட்சி செய்யப்படுது. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு மதீனாவை சென்ட்ரல் கவர்மெண்டா வச்சு, மத்திய அரசா வச்சு 22 லட்சம் சதுர மைல்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னால ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு கூபால ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பின்னால உள்ள உமையாக்கள் அப்பாசியர்களுடைய காலங்களில் பாக்தாத்ல இருந்து ஆட்சி செய்யப்பட்டது. இந்த மத்திய அரசு ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்தாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு கீழால இருந்து எந்த ஒரு பூமியும் தன்னை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தக்கூடிய நிலைமை இந்த 1921 வரைக்கும் நடக்கல. இந்த முஸ்லிம்களுடைய ஒருமித்த ஆட்சி 1250 வருஷங்களுக்கு மேலால ஒரே ஆட்சிக்கு கீழால நடந்து இந்த ஷைத்தானிய இந்த இப்லீசிய முதலாவது ரியாத்ல நடக்குது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில ஹதீஸ் பதிவாகுது, தஃபுலு கர்ன ஷைத்தானி பைன நஜ்த், இந்த ரியாதுக்கு மத்தியில இருந்து தான் ஷைத்தானுடைய ரெண்டு கொம்புகளும் உதயமாகும் என்றாங்க ஸல்லல்லாஹு. அதுதான் நடந்துச்சு இந்த இந்த உஸ்மானிய பேரரசிலிருந்து முதலாவது நாங்க ஒரு தனி நாடாக ஆகிறோம் என்ற பிரகடனத்தை செஞ்சவங்க இந்த ரியாதுல தான் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால 1921 பின்னால இந்த மக்கா மதீனா அந்த ரியாதுக்கு கீழால கைப்பற்றப்படுது. அந்த தபூக்கு வரைக்கும் தாயிப் உட்பட கைபர் உட்பட உள்ள பூமி முழுமையாக கைப்பற்றப்பட்டு அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா என்ற பெயர்ல 1924 இந்த நாடு நிறுவப்படுது. இந்த நாட்டுக்குரிய அடிப்படை சட்டங்கள் தொகுக்கப்படுது. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு சொன்னா, எழுத்து தல ரீதி எழுதப்படுது. இந்த நாட்டில் ஆட்சி சவுதுடைய பரம்பரை ஆட்சி செய்யணும், இங்க வரக்கூடிய அவ்வளவு மார்க்க விவகாரங்களும் ஆளு ஷேக் மூலமாகத்தான் வழி நடத்தப்படணும். மூணாவது இதுக்குள்ளால யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இருந்துட்டு போகட்டும், இதுக்கு பின்னால எந்த ஒரு இந்த சவுதியாவை சேர்ந்த இந்த பூமியை சேர்ந்த ஒருவர் அல்லாத வேறு யாரும் இந்த நாட்டுக்குள்ளால நாட்டு பிரஜையாக உள்ளே நுழைய முடியாது என்று எழுதப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருக்கக்கொள்ள எப்படி வாழ்ந்தான்? ஒரு முஸ்லிம் மாத்திரம் தான், இஸ்லாம் மாத்திரம் தான் குவாலிபிகேஷன் அந்த நாட்டுக்குள்ள வாழ்றது. ஆனா அரபியத்தின் வெறி அவர்களிடத்துல மிகச்சு, இதுக்குள்ளால அரபியர்கள் மாத்திரம் தான் வாழணும், வெளியில் இருக்கிற யாரும் ஒரு நாட்டு பிரஜையாக இங்க நுழைய முடியாது. இன்னைக்கு யூரோப்புடைய நாடுகள் அவங்களோட நாட்டில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறான், ஆனா அரபு அந்த சவுதி அரேபியால எந்த ஒரு தக்குவாதாரிக்கும் எந்த ஒரு அவுலியாவுக்கும் எந்த ஒரு அல்லாஹ்வுடைய நெருக்கமான நல்லடியாருக்கும் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதுக்கு பின்னால் 1924 எப்ப சவுதியா தன்னை ஒரு நாடு என்று பிரகடனப்படுத்திச்சோ அதுக்கு பின்னால்தான் சுல்தான் அப்துல் ஹமீத சானிய ஜெயில போட்டான். முஸ்தபா கமாலுடைய புரட்சி ஆரம்பிச்சு அவனுடைய அந்த கூவல்கள் அந்த குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த விடயங்கள் எல்லாம் அமல்ல வந்துச்சு. அதுக்கு பின்னால் ஒவ்வொரு பூமியாக நாங்க பார்க்கக்கூடிய நாடு நாடு என்று சொல்றோமே, துபாய், கத்தார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், ஜோர்டான், பலஸ்தீன், எகிப்த், குவைத், டூனிஸ், இப்படி நீங்க பார்க்கிற அவ்வளவு முஸ்லிம்களுடைய பூமிகளும் பிரிஞ்ச பிரிஞ்ச கூறு போடப்பட்ட சின்ன சின்ன பூமிகளாக நாடு நாடாக தனித்தனி ஆட்சிகளாக மாறுற கட்டம் இந்த 1924 பின்னால்தான். 1924 முன்னால முஸ்லிம்களுடைய ஒரு நாட்டை காட்டுங்க பாப்போம். இதுதான் ஐயாவுல் ஃபித்னுடைய ஆரம்பம். அதுக்கு பின்னால முஸ்லிம்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க, குழப்பத்தில் போடப்பட்டாங்க. நான் சொன்னேன் ஃபித்னா என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று குழப்பம், அடுத்தது சோதனை. இந்த காலத்துல முஸ்லிம்கள் அடைஞ்ச சோதனை இருக்குது உலக சரித்திரத்துல. நம்ரூதுடைய காலத்திலேயோ, ஃபிரௌனுடைய காலத்திலேயோ, இல்ல தாத்தாரியர்களுடைய காலத்திலேயோ, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலேயோ நடக்கல. இந்த ஆட்சி இந்த பிரிவு உண்டாகிறதுக்கு விரோதமா நின்றாங்க அந்த காலத்துல சிரியாவுடைய மக்கள். ஷாருஹமா என்ற ஊர்ல மக்கள் கொடி தூக்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, இந்த இந்த ஆட்சி பிரிவு ஏற்படக்கூடாது, தனி நாடுகள் உண்டாகக்கூடாது, இது மூமின்களுக்கு ஆபத்து என்று உலமாக்கள் குரல் கொடுத்தான். 80,000 முஸ்லிம்கள் ஷாருஹமால ஒரே நாள்ல கொலை செய்யப்பட்டான். அவங்களோட வீடுகள் புல்டோசர்கள் மூலமா தரமட்டமாக்கப்பட்டுச்சு. முழு உலகத்துடைய இஸ்லாமிய பூமிகள் நடந்த உலமாக்கள் இதுக்கு எதிராக பேசினா அவங்க ஜெயில போடப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டாங்க உயிரோட. ஜனாசாக்கள் கூட வெளியே கொடுக்கப்படல. இப்படியான அகோரமான நிலைமை இந்த இஸ்லாமிய பூமிகள்ல எல்லாம் அண்டைக்கு உருவாகிச்சு. ஆனா இவைகள் எல்லாம் மூடப்பட்ட சரித்திரங்களா இருக்குது. இவைகளுடைய சரித்திரங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்லை. எந்த தலைமையகம் அந்த தவறை செஞ்சிட்டோ இன்றைக்கு கைய கடிச்சு கொண்டுள்ள நிலைமை உண்டாகிச்சு. எனவே சரித்திரங்கள் வெளியே போட முடியாது. எப்படி வேர்ல்ட் பேங்க் உடைய சரித்திரம் உலகத்துக்கு சூனியமாக இருக்குதோ, எப்படி WHO உருவாக்கம் உலகத்துக்கு சூனியமாக இருக்குதோ, எப்படி யுனைடெட் நேஷனுடைய உருவாக்கம் உலகத்துக்கு சூனியமாக இருக்குதோ, இதே போலதான் இந்த ஆட்சி புரட்சியுடைய அநியாயங்கள் உலகத்துக்கு சூனியமாக இருக்கு. சூனியம் என்ன? நான் சொல்ற சூனியம் என்ற வார்த்தையிட வார்த்தை புழக்கம் விளங்குதா? சூனியம் என்றா தெரியா, உள்ளுக்குள்ள உள்றங்கும் தெரியா. அப்படியான வெளியால பார்த்தா ஒன்று விளங்கும், உள்ளால வேறொன்று நடந்து கொண்டிருக்கும். சரித்திரம் வேறொன்றா இருக்கும். அதுக்கு பின்னால முஸ்லிம்களுடைய ஒரு நாட்டுக்கு கை வச்சா என்ன, ஒரு சமுதாயத்துக்கு கை வச்சா என்ன, பேச கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆட்சி காலத்துல ஹிந்துஸ்தான்ல, இந்தியாவுல ஒரு பெண்மணி பஜார்ல கேவலப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டா. அதுக்காக வேண்டி மாசசிமுடைய ஆட்சியில இருந்து படையெடுக்கப்பட்டுச்சு பக்தாத்ல இருந்து இந்தியா வரைக்கும். படையெடுத்து வந்து அந்த பெண்ண மாட பங்கு படுத்தி படுத்தி அவங்களை பழி வாங்கினான். அவங்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. நான் கேட்கிறேன், இந்த ஐயாமுல் பித்தனுக்கு பின்னால, இந்த நாடு நாட கூறு போட்டதுக்கு பின்னால எத்தனை கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க? நான் கேட்கிறேன், இந்த நேற்று முதனாத்து நடந்த சம்பவங்களை மட்டும் எடுத்து பாருங்க. இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளால ஹொஸ்னி முபாரக்குக்கு எதிராக, கடாபிக்கு எதிராக ஒவ்வொரு நாடுகளில் செய்யப்பட்ட இந்த புரட்சிகள், இந்த புரட்சிகளுக்குள்ளால சிரியால, மிஸ்ர்ல, ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல, லிபியால எத்தனை கோடி முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. வெறுமனே ஒரு சிரியால மட்டும் அந்த யுத்தம் அந்த அந்த போராட்டம் நடந்து முடிய கொள்ள 12 லட்சம் முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 1.5 கோடிக்கும் 2 கோடிக்கும் இடப்பட்ட முஸ்லீம்கள் அகதிகளா வாழ்றாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்து அந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்க. புரட்சியை உண்டாக்குறது இருக்குது. ஐயாமுல் ஃபித்ர் இல்ல இது, நாங்க வாழ்ற காலம் ஐயாமுல் ஃபித்ர். இந்த ஐயாமுல் ஃபித்ர்னுக்குள்ளால ஆட்சியாளர்கள் எங்களுக்கு விரோதமா நடப்பாங்கண்டா. ஹதீஸ் வருது புகாரியில, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க இப்படியான ஒரு நிலைமை வந்தா நாங்க எப்படி நடக்க. சொன்னாங்க நீங்க முரண்படவானாம், நீங்க பொறுமையாறீங்க. மாமின் ஆமின் இல்ல பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பின்னால வரக்கூடிய வருஷம் அந்த வருஷத்தை விட கடுமையான கெட்ட வருடமாக இருக்கும் என்று சொல்லுவார். புரட்சியை உருவாக்குறது லேசி, 2 நாவு வார்த்தையால உருவாக்கி விட்டாங்க புரட்சிய. மக்களை அவமு நாச பொதுமக்களை பப்ளிக்க போட்டு அவங்க தலைய குழப்பி விட்டாச்சு. ஆட்சியாளருக்கு எதிராக இவங்க கொடி தூக்கி கொண்டு அவங்களோட ஷூட்டிங் ஃபயருக்கு முன்னால நெஞ்ச குடுத்து நின்று நாங்க முஜாஹிதீன்கள் என்று நின்றாங்க. ஆனா இதன் மூலமா உருவான விளைவு இருக்குது. 100,000+ முஸ்லிம்களை இழந்து ஏதாவது ஒரு மறு மலர்ச்சி உண்டாயிட்டா பரவாயில்ல, இருந்த ஆட்சியை விட கெட்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டாங்க. அன்றைக்கு வரைக்கும் ஹுஸ்னி முபாரக்குடைய ஆட்சி எகிப்துல இருக்கும் வரைக்கும் எந்த நிலைமையில இருந்தாங்களோ அதுக்கு பின்னால முர்சி வந்து தள்ளாடி கொண்டு ஒரு 8 மாசம் சமாளிச்சு பார்த்தார். அதுக்கு பின்னால ஒரு தள்ளு தள்ளு போட்டுட்டு இன்றைக்கு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்குது. தனி யூதர்களுடைய ஆட்சி, யுனைடெட் நேஷன் இதுக்குள்ளால தலை போடுமோ? நேட்டோ நாடுகளுக்கு கீழால இந்த நாடு ஆக்கப்படுமோ? அவைகளில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அவ்வளவும் யூதர்களால செய்யப்படக்கூடியவைகள். சோவியத் யூனியன் மூலமா ரஷ்யாவுடைய அந்த நாடுகள்ல எத்தனை கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க போய் கேளுங்க. அந்த ஊர்கள்ல சமர்கந்துல, தஜிகிஸ்தான்ல, உஸ்பெகிஸ்தான்ல, துர்க்மெனிஸ்தான்ல, அந்த நாடுகளுக்குள்ளால எத்தனை லட்சம் முஸ்லிம்களை ஒவ்வொரு ஊர்லையும். புகாராவில் மட்டும் 8 லட்சம் முஸ்லிம்களை சோவியத் யூனியனுடைய அநியாயக்காரர்கள் கொலை செஞ்சாங்க. இப்படி அநியாயத்தை செஞ்சு 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 முஸ்லிம்களை அழிச்சு முஸ்லிம்களுக்குள்ளால குழப்பத்தை உண்டாக்கி பிளான் பண்ணி முஸ்லிம்களை கொலை செஞ்சு முஸ்லிம்களுக்காக இனி பேசுறதுக்கு ஒரு முஸ்லிம் நாடு இல்ல, ஒரு தலைவர் இல்ல, ஒரு ஆட்சியாளர் இல்ல. யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களோட பின்னணியை யோசிச்சு பார்த்தா யூதர்களால் எழுப்பாட்டப்படுறான். இது யூதர்களுடைய முறை, யூதர்களுடைய டிஃபென்ஸ் இருக்குது. போலீஸ் போலீஸ்ல ஒரு கல்லனை பிடிச்சா என்ன செய்வானுண்டா? அவன் தகவலை எடுக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரன் கொண்டு போய் நல்லா அடிப்பான். அடி அடி அந்த அடிச்சு அவனை பீ கான்ல போட்டு மூத்திர கான்ல உருட்டி தொங்க போட்டு வெளுத்து அவன வாயால ரத்தம் போறதுக்கு அடிச்சு போட்டுட்டு கேட்டு பார்ப்பான். செல்றான் இல்லையா? இன்னொத்தன் வருவான், இவன் போவான், இன்னொத்தன் வருவான். அவன் வந்து அவன தலைய கழுவி அவனுக்கு தடாவி அத்தர் பூசி அவன உடுப்பை மாத்தி சாப்பாடு கொடுத்து இறக்கமா அவனை அரவணைச்சி வாரப்பா இப்படி எல்லாம் அநியாயம் செய்யற மனுஷத்தனமான்னு கேட்டு அவன் உள்ளத்தை வெண்டு அவன் தகவலை எடுப்பான். இது யூதர்களுடைய முறை. ஒரு சைடால அடிப்பான், இன்னொரு சைடால ஆதரவு காட்டுவான். எவன் அடியில சிக்கிக் கொள்ளலையோ அவன் ஆதரவுல சிக்கிக் கொள்வான். இதே முறையில தான் முஸ்லிம்கள் அழிக்கிறாங்க. ஒரு பக்கத்தால நேரடி ஆடி, இன்னொரு பக்கத்தால இன்னொரு முறையில் ஆடி. எல்லாத்துக்கும் கேஷ் பம்ப் பண்றது, முழு ஆயுத சப்ளை, முழு பலத்தையும் கொடுக்கிறது அந்த யூதர்கள். இதுக்குள்ளால எங்களுக்கு வழி சொல்லப்பட்டிருக்குது, நாங்க எப்படி வாழணும். இன்றைக்கு யூதர்களுடைய இரண்டாவது பசாதோ அதை உருவாக்குறதுக்காக வேண்டி இவங்க பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேர்ல்ட் பேங்க் உருவாக்கி முழு உலகத்துடைய தங்கத்தையும் கையில் எடுத்தான். இன்னைக்கு உலகத்துல தங்கம் மக்கள்கிட்ட இல்ல, ஏனென்றா அவ்வளவு தங்கத்தையும் சூறையாடி எடுத்தாச்சு, திருடி களவெடுத்து. இன்னைக்கு எக்கனாமி படித்தவங்க சொல்லுவாங்களே, வேர்ல்ட் பேங்க்ல ஒரு நாடு அந்த நாட்டுடைய தங்கத்தை எவ்வளவு டிபாசிட் பண்ணிச்சோ, கோல்ட் டிபாசிட் மூலமா தான் கரன்சி வேல்யூவேஷன் பார்க்கப்படுது. படிச்சுக்கிறீங்க தானே? அப்படிதானே சொல்லுங்களே யாரோ. அப்படி தெரியுமா? தெரியா? எல்லாம் மறைக்கப்படும். இதுக்கு பின்னால இதை விட சூன்யமா இருக்கும். இதுக்கு பின்னால இதை விட முன்னால் உள்ளத பேசினா விளங்காது மக்களுக்கு. சென்ட்ரல் பேங்க், ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் வேர்ல்ட் பேங்க் கீழால இருக்குது, இது தெரியுமா? இதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்குது. அந்தந்த நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க் அவ்வளவும் வேர்ல்ட் பேங்க் கீழால இருக்கு. வேர்ல்ட் பேங்க் உடைய அனுமதி இல்லாம ஒரு கேஷ் நோட் யாருக்கும் பிரிண்ட் பண்ணலாம். 10 ரூபா காசு எவ்வளோ? இன்னைக்கு 20 ரூபா நோட். இது 20 ரூபா நோட். இந்த ஒரு 20 ரூபா நோட்ட எங்கட நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கு பிரிண்ட் பண்றதுக்கு அச்சடிக்கிறதுக்குரிய அதிகாரம் கிடையாது. இது தெரியுமா? இது தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த கேஷ பிரிண்ட் பண்றது எப்படி? எப்படி இந்த கேஷ் எங்க பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு? சென்ட்ரல் பேங்க்ல. ஆனா சென்ட்ரல் பேங்குக்கு பவர் இல்ல இத பிரிண்ட் பண்ண. அப்ப எப்படி பிரிண்ட் பண்ணினாங்க? வேர்ல்ட் பேங்க் உடைய ஆர்டருக்கு கீழால், அனுமதிக்கு கீழால். வேர்ல்ட் பேங்க் அனுமதி என்ன? இந்த தாள்ல வேர்ல்ட் பேங்க் அனுமதி இருக்கு. என்ன அனுமதி? இதில் உள்ள நம்பர் இதுல உள்ள என்னது? நம்பர். இந்த நம்பரை வேர்ல்ட் பேங்க் கொடுக்குது, அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் கேஷ் பிரிண்ட் பண்ணி எடுக்குது. இந்த நம்பரை கொடுக்கிறதுக்கு அவனுக்கு தங்கம் கொடுக்கணும், தெரியுமா? இல்லையா? சரியா? ஒரு நாட்டுடைய ஒரு 50 கோடி ரூபாய் பிரிண்ட் பண்ணணும் என்று வைங்க. 50 கோடி பொறுமதியான தங்கத்தை வேர்ல்ட் பேங்க்ல வச்சு போட்டுட்டு தான் அதுக்குரிய நம்பர் வாங்கணும். இது தெரியுமா? அப்படி வேர்ல்ட் பேங்க்ல தங்கத்தை வைக்காம அவனுக்கு தருந்து நம்பர் வாங்குறதா இருந்தா அதுக்கு பேர் கடன். அதுக்கு பேர் என்ன? கடன். ஸ்ரீலங்கா எவ்வளவு கடன்? ஒவ்வொரு தலைக்கும் மேலால 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன், தெரியுமா? 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்குது ஸ்ரீலங்கா வேர்ல்ட் பேங்க். ஏன்? என்ன தந்தான்? என்ன தந்தான்? நம்பர் தந்தான். ஏன் கடனாளி நம்பரை வாங்க கொள்ள தங்கம் கொடுக்கல? நம்பர் வாங்க கொள்ள என்ன கொடுக்கல, தங்கம் கொடுக்கல. இது யாரு கொண்ட ரூல்? இது யாரு கொண்ட சட்டம்? இது திருட்டால உருவாக்கப்பட்டது. ஏதால? நான் சொல்றேன், இந்த விஷயங்களை பட்டமா பகிரங்கமா ஒவ்வொரு மனிதரும் தெரிஞ்சு வாழணும். ஆரம்பத்தில் மக்கள் வியாபாரம் செஞ்சாங்க, தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்கினா தங்க காசு தானே புலங்கப்பட்டு. மக்கள்கிட்ட வீடுகள்ல பொருளாதாரமா தங்கி இருந்தது தங்கம். பொறுமதியான பொருளா வச்சிருந்தது தங்கத்தை, தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்குவோம். ஒவ்வொருத்தரையும் வீட்டுல 100 கிலோ, 10 கிலோ, 50 கிலோ, 1000 கிலோ தங்கம் வைக்கும். அந்த தங்கத்துக்கு ஏத்ததான் அவருக்கு என்ன அவருடைய பொருளாதார உயர்வு. யூதர்கள் 1800 பின்னால எல்லா மக்களுடைய ஊர்களையும் போய் அப்படியே அமர்ந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க தங்கத்தை எங்கள்கிட்ட தாங்க, நாங்க வவுச்சர் தாரோம், நாங்க டோக்கன் தாரோம். உங்களுக்கு இந்த தங்கத்தை கொண்டு போறது வாரதெல்லாம் சிரமம். கல்லன் வந்து கொள்ளையடிச்சு கொண்டு போவான். வீடுகளுக்குள்ளால வச்சிருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, எங்கள்கிட்ட தந்தா நாங்க பாதுகாப்போம். மக்கள்ல செலவங்களுக்கு நல்லதா பட்டுச்சு, செலவங்க இதுல ஏமாறல. என்ன செஞ்சானா, கல்ல கோஷிகளை உருவாக்கினான், செலவழிச்சு. இவன் அமானிதம் பேன்றதுக்கு பூத் எங்க துறப்பானோ அந்த ஊர்ல கல்ல கோஷியை உருவாக்கி விடுவான். இந்த கள்ள கோஷ்டி வீடு வீடா போய் இரவேல இறங்குவான், ரோட்ல போயல மக்களுக்கு ஆபத்தா இருப்பான். இப்ப என்ன செய்யறாங்க மக்கள்? அவசரமா ஓடி வந்து தங்கத்தை கொடுத்தாங்க, கொடுத்து டோக்கன் வாங்கி கொண்டாங்க. இப்ப டோக்கன் கொடுத்து பொருள் வாங்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு 20-25 வருஷம் போகல, வச்சிருக்கிற தங்கம் மறந்துட்டு. என்ன தங்கத்துல பொறுமதிக்கு கையில சாமானிங்க, அத பொறுமதி ஆக்கி விட்டான். இந்த முயற்சி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 60 வருஷமா நடக்கும். இதுதான் யூதர்களுடைய சதீத முறை. 1200 வருஷமா பிளான் பண்ணி தான் உஸ்மானி கிலாபத்தை முழுத்தாட்டினாங்க. உருவாக்குறதுக்கு இந்த முயற்சி ஒவ்வொரு நாட்டிலையும் உட்கார்ந்து காலத்தை செலவழிச்சு உயிர்களை இழந்து 60 வருஷமா முயற்சி செஞ்சான். மக்கள் எல்லாம் தங்கத்தை கொடுத்து பேப்பரை வாங்கிட்டு போவோம். அதுக்கு முன்னால இந்த தங்கம் எல்லாத்தையும் எங்கேயோ ஒழிச்சு போட்டுட்டு வேர்ல்ட் பேங்க உருவாக்கி, வேர்ல்ட் பேங்க்கு கீழால இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த என்ன டோக்கனை, இந்த வவுச்சரை லீகலைஸ் பண்ணினான், சட்டபூர்வமான வவுச்சரை ஆக்கினான். யாரும் அவங்க தங்கத்தை கொண்டு போய் வேர்ல்ட் பேங்க்ல வச்சுட்டு கேஷ் நோட் வாங்கல. நீங்க ஒரு டைம் நீங்க உட்கார்ந்து தனியா இருந்து நான் சொல்ற இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு தண்டை தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேவன் பேப்பர் நோட்டை வாங்கிட்டு வருவானா? எத்தனை 1,000,000 டன் தங்கமா இருக்கும் முழு உலகத்தில் இருந்த மக்கள்கிட்ட கையில உள்ள தங்கம் அவ்வளவையும் ஒன்று சேர்த்து சூறையாடி போட்டு அங்க வேர்ல்ட் பேங்க் உருவாக்கப்பட்டுச்சு. வேர்ல்ட் பேங்க் கீழால பேப்பர் நோட் கையில வந்துச்சு. இந்த பேப்பர் நோட் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு குப்பையில போட்டு சுடணும். நல்ல வினைக்குங்க, வேர்ல்ட் பேங்க்கு எந்த பொறுமதியும் இருக்காது. இமாம் மஹ்தி வந்ததுக்கு பிறகு இந்த கேஷ் நோட்டை கொடுத்து 50 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு டொபி வாங்கல மறக்க வேணாம். இது சதி, இது சதி என்று சொல்ல முடியாத சதி. இன்னைக்கு யாருக்கிட்டே பேங்க் எல்லாம் சதியப்பா, பேப்பர் நோட் கேஷ் சதியப்பா சொன்னா பைத்தியகாரம் மொக்கம் கெட்டம் என்ன மூளை கெட்டோம்னு பேசிடுவோம். இது ஒரு திருட்டு, இது ஒரு பகிரங்கமான ஒரு மண் கொல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்ப யூதர்களுடைய இரண்டாவது குழப்பம் உண்டாகுமோ, சும்மா ரததுனா லகுமுல் கர்ரதானே. இந்த ஆயத்து ஓதுற ஆயத்துல நீங்க, இது தொடர் ஆயத்தா? தொடர் ஆயத்து சூரா பனி இஸ்ரேல நீங்க எடுத்தா, இது தொடர் ஆயத்து. இது அங்கிருந்து இங்கிருந்து பட் பண்ணின ஆயத்து இல்ல, இது தொடர் ஆயத்து. சும்மா ரததுனா லகுமுல் கர்ரதானே, உங்களுக்கு இரண்டாவது தடவை நீங்க உங்களுடைய அந்த உயர்வை அடைந்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்த ஆரம்பிக்கிறீர்கள். இந்த நிலைமையில வாழ்ந்ததுனா கும்பி அம்பால் உங்களுக்கு பெருமளவு சொத்து செல்வத்தால உதவி செய்யப்படுது. அதுதான் வேர்ல்ட் பேங்க். அதுதான் என்ன வேர்ல்ட் பேங்க். முழு உலகத்துடைய பொருளாதாரம் அவன் கையில். எந்த அளவு டிபெண்ட் ஆயிடு, உதாரணமா இந்த பொலன்னர்வ விற்க போறான். உதாரணம் சொல்ல என்னது, பொலன்னர்வே விற்க போறான். வாங்கறதுக்கு யாரு? 10,000 கோடி ரூபாய். எவ்வளவு? 10,000 கோடி. வாங்கறதுக்கு யாரு? சிம்பிள் கேஷ், சிம்பிள் கேஷ், சிம்பிள் கேஷ். வேர்ல்ட் பேங்க்ல இருந்து நம்பர்ஸ் கொடுக்கப்படும். ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்குக்கு யார் விற்கிறானோ அவனுடைய அக்கவுண்ட்டுக்கு நம்பர்ஸ்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். பேப்பரை பிரிண்ட் பண்ணதே இல்ல. 10,000 கோடி இவன் அக்கவுண்ட்ல இருக்குது என்று பேங்க் அவனுக்கு ஒரு சர்டிபிகேஷனை கையில கொடுக்கும். அதோட பொருள் விற்கப்பட்ட சிம்பிள் கே. இந்த மாதிரியான டீல் உலகத்தில் நடக்கலன்னு சொல்றீங்களா? நடந்துச்சு. நீங்க வேணுமெண்டா கேட்டு பாருங்க. $10,00,000 நோட் இருக்கு. எவ்வளோ டாலர் நோட்? எவ்வளோட? 10,00,000. நான் போட்டோ பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு டாலருக்கும் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும். டாலர் நோட்டு ஒரே நாள்ல $200 நோட் பிரிண்ட் பண்ணப்பட்டு. டாலர் நோட் $100 மேல யாரு சரி கண்டிக்கா? $100 மேல டாலர் நோட் ஈகா? 10,00,000 உடைய டாலர் நோட் அடிக்கப்பட்டு ஒரு டீலுக்காக வேண்டி. 200 நோட் ஒரே நாள் அடிக்கப்பட்டு. அடிச்சு கேஷ கையில கொடுத்து வாங்கினான். எனக்கிட்ட நான் போட்டோ வைஸ் பாதுகாத்து வச்சிருக்கேன். நான் இது இது படிக்க கொள்ள, எனக்கு டாக்குமெண்ட் தர கொள்ள, இதுல சர்டிபிகேஷனோட, இதுல என்ன டாலர் நோட்டோட என் கையில இருக்கு போட்டோவா? நீங்க நினைக்கவே, எனக்கிட்ட $10,00,000 நோட்டு. ஒரு டாலர் நோட்டு விலை என்ன? எவ்வளவு? கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் ஒரு நோட். 200 நோட் ஒரே நாள் அடிக்கப்பட்டு ஒரு டீலுக்காக வேண்டி. இன்றைக்கு அப்படியும் தேவையில்லை. இன்றைக்கு எல்லாமே எல்லாமே கேஷ் கையிலிக்க தேவையில்லை. மொபைல் டிரான்சாக்ஷன் நடக்குது. என்ன இன்டர்நெட் டிரான்சாக்ஷன் நடக்குது. சென்ட்ரல் பேங்க் இன்னாலுடைய அக்கவுண்ட்ல இருந்து இவர்த பேரை போட்டு அக்கவுண்ட்ல 10,000 கோடி இருக்குதுன்னு சர்டிபிகேஷன் கையில வந்துச்சு. அவரு புக்ல, அவருடைய அக்கவுண்ட் புக்ல அவர்கிட்ட கேஷ் இருக்குதுன்னு அர்த்தம். வேலை முடிஞ்சு. இப்படி மிச்சம் சிம்பிளா முழு உலகத்தையும் வாங்கலாம் அவனுக்கு. அப்படியான ஒரு 1000 கையில எடுத்தான். எவ்வளவு பெரிய திட்டம் இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? அவன் சொந்த புத்தியால செஞ்சதுண்டு. இதெல்லாம் சைத்தான்கள், இப்லீஸ்கள் கொடுத்த பிளான். இதெல்லாம் அவங்களோட கையில உள்ள அந்த இப்லீஸ் எழுதிய வேதம் கபாலா என்று சொல்லுவோம். அந்த வேதத்தை கபாலா என்று சொல்லப்படுது. அந்த வேதம் அதுக்கு அவங்களோட பேரு பிளாக் மேஜிக் கண்டுவாங்க. அந்த வேகத்துக்கு யூதர்கள் அதுக்கு பேரு சொல்லுவாங்க பிளாக் மேஜிக். இந்த பிளாக் மேஜிக்கு தஃப்சீர் செய்யறதும் சைத்தான்கள் தான். இதைத்தான் நல்லா குரான்ல சொல்றேன். இந்த யூதர்கள காதுல வந்து ஊதுவாங்க சைத்தான்கள் நேரடியா. அந்த சைத்தான்கள் அவர்களுடைய அவுலியாக்களாகிய அந்த யூதர்களுடைய காதுல வந்து ரகசியம் சொல்றான். உலகத்தில் என்னென்ன குழப்பம் செய்யணும், எப்படி உண்டாக்கணும், எப்படி உருவாக்கணும், இந்த பசாதுகள் அவ்வளவு கொடுக்கப்படும். இது அவன் வேர்ல்ட் பேங்க். இதே போலதான் உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு இவன் உருவாக்கின அவளும் யுனைடெட் நேஷனுக்கு கீழால உள்ள அவளும் அது WHO ஆக இருக்கலாம். சுகாதாரம் என்ற பேரில் அநியாயம். முழு உலகத்திலையும் ஒரு டாக்டர் இல்ல, ஒரு மருந்துடைய கலவைகளை பற்றி உண்டான சரியான அறிவு உள்ளவர். பிழையான அறிவு இருக்கு, பிழையான அறிவு இருக்கு. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார் ஃபார்முலா C1B2O+ என்றுவார். கேளு C1 என்ன, O+ என்ன கேளு. அவர் அதுக்கு ரசாயன பேர் சொல்லுவார். கேளுங்க அந்த ஆக்சிஜன் எங்க இருக்குது இந்த மருந்துல, அந்த கலவை எங்க இருந்து எடுக்கப்பட்டு, அந்த மெட்டீரியல் என்னன்னு கேளுங்க. சுத்த சூன்யம், அறவே தெரியும் அவருக்கு. நான் கராச்சியில சைட் ஏரியால தான் ஓடினேன். கராச்சியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைட் ஏரியா இருக்குதே, சைட் ஏரியா தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்க நூத்து கணக்கான மருந்து ஃபேக்டரி. என்னையோட ஓதிய சபீர் அஹமத் என்ற ஒரு புள்ளேட வாப்பா, அந்த ஃபேக்டரி ஒண்ணுல வேலை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 25 வருஷமா வேலை. எவ்வளவு நாள், 25 வருஷமா மருந்து ஃபேக்டரியில வேலை. அவர் ஒரு மெஷின் ஆபரேட்டர். டேப்லெட்டுக்கு மெட்டீரியலை இங்கால போடுவார், அங்கால டேப்லெட் வரும். லேசிக்கு மருந்து ஃபேக்டரிக்குள்ளால ஆள் எடுக்க மாட்டான் பாக்குறதுக்கு. அப்ப இவருடைய பவர்ல எங்களுக்கு ஒரு எழுத்து தந்து நாங்க ஒரு 6 பேர் போனோம் பாக்குறதுக்கு. உள்ளுக்காக உள்ளே மீடியா சம்பந்தமான எந்த ஒன்றும் கொண்டு போயலாம். மொபைல்ல இருந்து எல்லாம் வாங்கி செருப்ப கலட்டி போட்டுட்டு வேற செருப்பு தான் நான் போட்டுக்கொண்டு உள்ளு போவேன். பெரிய ஒரு யாட், ஒரு சாதாரணமா இந்த பார்வைக்கு ஒரு 5 ஏக்கர் விசாலமான ஒரு இடத்தை ஃபுல்லா பில்டிங் மாதிரி ஹட் அடிச்சு அத இவ்வளவு மட்டும் ஒசரத்துக்கு கட்டி அதுல யாட் பண்ணி இருக்கிறாங்க. என்ன ஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க, சின்ன பேக் மாதிரி பேக். அதுல ஒரு மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுல இந்த ஃபார்முலா எழுதப்பட்டேன். இந்த B2 ஒன்றுல எழுதிக்கும், இன்னொன்றுல C1 எழுதிக்கும். இந்த ஃபார்முலால நாங்க பாக்குற எழுத்துக்களுக்கு அந்த எழுத்து எழுதப்பட்ட மெட்டீரியல். இந்த ஃபேக்டரியோட வேலை என்ன தெரியுமா, இந்த மெட்டீரியல்ஸ கலந்து உருவாக்குற டேப்லெட்டுக்கு அவன் ஒரு லிஸ்ட் இருக்கும். உதாரணமா எமோக்ஸிலின் என்ற டேப்லெட் உருவாக்குறா, அதை உருவாக்குறதுக்குரிய கலவை இன்ன 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 ஃபார்முலா, அதுக்குரிய பேக்ஸ் இது இது இது, அதை கொண்டாந்து மெஷின்ல போடுவான், அங்கால டேப்லெட் வெளியாவது. நான் கேட்டேன் இந்த மெட்டீரியல் எங்கால. இந்த மெட்டீரியல் WHO-ல இருந்து வருது, இது எங்களுக்கு தெரியும். மருந்து அடிக்கிற ஃபேக்டரிக்கு தெரியும் நாங்க ஏதோ என்ன என்ன செய்யறோம். விளங்குதா, சுத்தமா எல்லாம் எல்லாம் இப்படித்தானே வந்தார். தடுப்பூசி அடிக்கப்படுது, தடுப்பூசி. ஒரு புள்ள பிறந்தா அது வளர்றதுக்கு இடையில 20 லட்சம் தடுப்பூசிகள். நான் கேட்கிறேன், இந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்தது நோயாளியாவா? நோயாளியாவா பிறந்துச்சு. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அவ்வளவு பேரும் மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு தான் போகணும். செய்வீங்களா? எனக்கு நாலு புள்ள, மூத்த புள்ளைக்கு 6 மாசம் வரைக்கும் வேக்சின் அடிச்சு, 6 மாசத்துக்குள்ள ஒரு 10 ஊசி அடிக்கிறத. சரி, 4-5 ஊசி என்று வைங்களே, 6 மாசம் வரைக்கும் அடிச்சு, மத்த எந்த புள்ளைக்கும் வேக்சின் அடிச்சுல. இந்த 3 புள்ளையும் ஐஸ் கட்டியே தின்னும், மண்ணிலையும் வளரும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா அந்த மூத்த பிள்ளைக்கு லேசா கூழ் பட்டா பனிப்பட்டா போதும், நோயாளியா போயிடும். காய்ச்சல் வந்தா அந்த காய்ச்சலை குளிப்பாட்டி சோமா கேளு. காய்ச்சலுக்கு மருந்து குளிப்பாட்டுற தெரியுமா? ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்தீ கண்டா நபியல சலாத்துக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கப்பட்டுச்சு, காய்ச்சல் இப்படி இருக்கு இப்படி இருக்கு. நபியல இஸ்லாம் 7 முறை குளிப்பாட்ட சொன்ன, 7 முறை திரும்ப 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 பதில் சொன்ன நபி குளிப்பாட்டு. இந்த காய்ச்சல் இருக்குது, இது நரகத்துடைய ஒரு மூச்சு, இத குளிப்பாட்டி தண்ணியாலேயே குளிராக்குங்கோ குளிராக்குங்கோ சொல்லுவாரு. காய்ச்சல் என்றே உடம்புல வரக்கூடிய ஹதீஸ் ஒன்று தெளிவா வருது. நீங்க இத நபவி என்ற ஒரு கிதாப் என்கிட்ட இருக்குது, இதுல இந்த ஹதீஸ் எல்லாம் வேற கொண்டிருக்கிறாங்க. இப்படி கையுமல் ஜௌசியார் அஹிமுல்லா திப்பு நபவி அல்ல, வேறும் அதுல காய்ச்சலுக்கு மட்டும் ஹதீஸ் கொண்டிருக்கிறாங்க. பெரிய நான் நினைக்கிற ஒரு 100 ஹதீஸ் இருக்கும். அதுல ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்சல் ஒரு ஆபத்தை நீக்கக்கூடியதா தான் வரும் உடம்புல, அதுல பின்னணியில ஒரு பெரிய நோய் இருக்கும். இத நீங்க எதால தண்ணியால குளிர வைக்கும் வரை அந்த நோய் அந்த ஆபத்து நீங்கி போகும். சொல்ல இந்த அளவுக்கு உடம்புல வரக்கூடிய அந்த காய்ச்சலை தண்ணியால தான் குணப்படுத்தணும். இந்த 3 புள்ளையும் காய்ச்சல் வந்தா குளிப்பாட்டின ஒரு குளிப்பு 2 குளிப்போட அல்ஹம்துலில்லாஹ் முழு காய்ச்சலும் இல்லாம போயிட்டோம். இந்த புள்ளைய குளிப்பாட்டி குளிப்பாட்டி 6 முறை 7 முறை 10 முறை 12 முறை குளிப்பாட்டும், ஆனா காய்ச்சல் இறங்காது. ஆனா இப்ப அப்படி இல்ல மாஷா அல்லாஹ். நான் சொல்றேன், ஒரு அந்த புள்ள ஒரு 3 வயசுக்கு உள்ளால இருக்கவங்க 6 மாசம் வரைக்கும் மூச்சு அடிச்சது எஃபெக்ட் உடம்புல இருந்து போகும் வரைக்கும். நான் 7 கடைசியா புள்ளைக்கு ஹிஜாமா செஞ்சேன், ஹிஜாமா செஞ்ச அந்த நஞ்ச வெளியாக்கு, ஹிஜாமாவால் இந்த நஞ்சு வெளியே போ. ஹிஜாமா ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட், உடம்புல உள்ள நஞ்ச எல்லாத்தையும் இல்லாம. உங்களுக்கு எத்தனை வயசு? 63 வயசுல ஹிஜாமா செஞ்சீங்களா? இல்ல, உங்களோட உடம்புல இருக்கிற ரத்தம் 63 வருஷம் பழக்கம், ஒத்துக்கொள்வீங்களா? எவ்வளவு காலம்? 63 வருஷம் பழைய ரத்தம் தான் உங்க உடம்புல இருக்கு. இதுல எவ்வளவு விஷம் இருக்கும், எவ்வளவு நோய் இருக்கும். நீங்க சாப்பிடுற சாப்பாடுகளுடைய விஷங்கள் எல்லாம் ரத்தத்துல தேங்கி இருக்கும். ஹிஜாமா இருக்குதே ரத்தத்தை வெளியாகும், வெளியாக்கி அந்த ரத்தத்தை ஊற வைக்கும். ரத்தம் உடம்புல இருந்து எடுக்கப்பட்டா அதுக்கு அதை நிறைக்கிறதுக்கு அதெல்லாம் ரத்தத்தை உருவாக்கும். இதுதான் ரத்தத்துடைய தியரி. இந்த ரத்த தானம் கொடுக்கறதுக்கு வாசிச்சாங்களே இன்னைக்கு? இந்த ரத்த தானம் கொடுக்கிற தானம் உண்டு, இந்த தானம் உண்டு இல்ல இஸ்லாத்துல? அப்படி ஒரு தானம் இஸ்லாத்துல இல்ல, மறக்கவான. அது நீங்க கொடுக்கோ கொடுக்காம நீங்க அதுக்கு 10 ரூபா வேற ஆட்கள்கிட்ட எடுத்துக்கோங்க. ரத்தத்தை வெளியாக்கணும், வெளி தோல் இருக்கு. இந்த வெளியால ஒரு தோல் இருக்குது, இந்த ஒரு ஒரு சொர சொரப்பான சோர்ல, ஒரு கொரச சோர்ல போயிட்டு உரைச்சுப்பட்டா கலண்டு போற ஒரு தோல் வந்தீங்க, மேல் தோல் மெல்லி ஒரு தோல் இருக்கு, அந்த தோலை தான் டேமேஜ் பண்ணி எடுக்கிற ரத்தம். ஒரு கப் அடிச்சு பம்ப் பண்ணி போட்டு அந்த தோலை டேமேஜ் பண்ணிட்டு மறுவ பம்ப் பண்ணினா வெளியாகும் ரத்தம். ரத்தத்தை வெளியாக்கின பின்னால தொடச்சா ஒரு புண் வேலைங்கிறதுக்கு இருக்காது. வெட்டி ரத்தம் வெளியாகிறது. இன்னைக்கு நிறைய பேர் தடி எடுத்தோம் வேட்டைக்காரன் மாதிரி ஹிஜாம செய்யற எந்த அறிவும் இல்ல அவங்களுக்கு. உடம்புல நாடி நாளம் ரெண்டு இருக்கு தெரியுது தானே, நாடிகள் எல்லாம் சுத்தமான ரத்தத்தை கொண்டு போ. ஆனா ஹார்ட்ல இருந்து நுரையீரலுக்கு போற நாடிய தவிர, அதே போல நாளங்கள் எல்லாம் அசுத்த ரத்தத்தை கொண்டு போ. நுரையீரல் இருந்து ஹார்ட்டுக்கு போற ரத்தத்தை தவிர, நாளத்தை தவிர, உடம்புல உள்ள ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு உள்ள குழாய்களுக்கு பேர் நாளம். ஹார்ட்ல இருந்து வெளியே வர குழாய்களுக்கு பேர் நாடி. இந்த நாடிகள் எல்லாம் தோலுக்கு உட்பகுதியில் இருக்குது, நாளங்கள் எல்லாம் தோல்ட வெளிப்பகுதியில் இருக்குது. மேலால டச் பண்ணினா ஊத்த ரத்தம் தான் வெளியாகும், நாளத்தில் இருந்துதான் வெளியாகும். ஆனா நீங்க போய் ரத்த தானம் கொடுத்தா எங்க அடிக்கிற நேர அடிச்சாச்சு, மெயின் நாடி ஒன்ற பிடிச்சி அதுக்குள்ள நேர நரம்புக்கு அடிச்சாச்சு, அடிச்சு பியூரிபிகேஷன் நடந்த சுத்தமான ரத்தத்தை தான் வெளியாக்கி எடுக்கிற. நீங்க யாரும் ரத்த தானம் கொடுத்துட்டு நினைக்கவான ஹிஜாமா செஞ்சது. ஹிஜாமான்றது நாளத்திலிருந்து வெளியாக்கப்படணும், அசுத்தம் வெளியாகணும். இன்னைக்கு ஆபரேஷன் பிளேட் பாவிச்சாள்கள் ஹிஜாமா செய்ய ஆரம்பிச்சுட்டான். கோச்சு கொலவான நடந்த சம்பவங்கள் சொல்லுனா, யாரெல்லாம் ஆபரேஷன் தியேட்டர்ல வேலையோ அவங்க என்ன செஞ்சாங்க, ஹிஜாமா செஞ்சான். என்னோட வைஃப் ஒரு பொம்பளைக்கு ஹிஜாமா செஞ்சா, அந்த பொம்பளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஹிஜாமா செஞ்சிருக்கிறார், ஒரு டாக்டர். மன்னிச்சுக்கோங்க சொன்னதுக்காக வேண்டி. எந்த அளவுக்கு பிளேடால குத்தி சில்லாய் கோம்பையாகி அப்படி ஒரு அகலி மாதிரி இருக்குதான் அந்த ஹிஜாமா செஞ்ச அந்த இடம். இந்த பொம்பளை ஹிஜாமாவே செய்ய மாட்டேன் என்று உட்கார்ந்து இருந்த பொம்பளை, ஒரு ஆள் இந்த வைஃப். அவர் என்னோட மஷூரா பண்ணின நேரத்தில் தான் நான் சொன்னேன் எங்க வைஃப் கிட்ட வந்து செய்யுங்க. ஹிஜாமான்றது வெளித்தோல்ல செய்யப்பட்டது, அதுக்குரிய நாள்கள் இருக்கு. குறிப்பா 17, 19, 21 புற உள்ள நாள்கள் செய்யப்படும். ஒவ்வொரு கிழமை நாள்லையும் ஒவ்வொரு கிழமையிலையும் திங்கள் செவ்வா வியாழன்ல செய்யலாம். அடுத்தது ஒவ்வொரு மாசத்திட பிந்திய 15 நாட்கள், பிந்திய 15 நாட்கள் வரக்கூடிய புதன் அல்லாத ஏனைய நாட்கள்ல செய்யலாம். இந்த நான் சொன்ன 3 புறையும் புதனுக்கு நேர்பட்ட புதன்லையும் செய்யலாம். 17, 19, 21 புதன் நாள்ல நேர்பட்டா புதன்லையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பிந்திய 15ல உள்ள நாட்கள்ல புதனை தவிர்த்து கொள்வது நல்லது. மருத்துவம் என்ற பெயரில் அநியாயங்கள் தெளிவா வினைக்குங்க. இந்த தடுப்பூசி எல்லாம் அடிக்கிறது நோயாளிய உருவாக்குறது. மெடிசினை விற்கிறதுக்கு இன்னைக்கு யூதண்ட ஆக பெரிய வருமானம் மெடிசின். இதை விற்கிறதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த வேக்சினேஷன். யூதர்கள் எங்களோட இறக்கமா எங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு தடுப்பூசி அடிக்கிறது. சுபஹானல்லாஹ், அவ்வளவு அன்பான ஆட்களா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இவங்களை பத்தி, லா தத்தஹிது பிதானதம் மின் தூனிகும், இவங்கள உங்களோட கூட்டாளி மாறா எடுத்துக்கொள்ளவானோ, லா யலூனகும் ஹபாலா, உங்களை சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். வத்தூமா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைக்கிறார்கள். கத்பதத்தில் பஃபாவும் அவர்களுடைய நாவால எங்களை பத்தி உண்டான குரோதம் வெளிப்பட்டிருக்குது லேசா. அங்க யுனைடெட் நேஷன்ல பேசினது, அமெரிக்கால பேசினது, அந்த நாட்டு கட்டிப்போம், இந்த நாட்டை பிடிப்போம், முஸ்லிம்களை கொல்வோம் என்று பேசினதெல்லாம் கொஞ்சம் வெளிப்பட்டிருக்குது. வமா சுஃபி சுதூரும் அக்பர், அவர்களுடைய உள்ளங்களுக்கு உள்ளால மறைச்சு வச்சிருக்கக்கூடிய விரோதங்கள் ரொம்ப பயங்கரமானதுன்னு குரான் சொல்றது. ஹாந்தும் ஹாவுலா, நீங்களும் இந்த யூதர்களும், துஹைபூனஹும், நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், வலா யுஹைபூனக்கும், அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை குரான் சொல்றது. மனித விரோதிகள் தடுப்பூசா அடிப்பாங்க, ஏமாந்துடவானோ நானண்டா இத பயிரங்கமா பேசுறதுக்கு நான் குத்தவாளி என்று நினைக்கிறதில்ல, நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் இந்த விஷயத்துல, இதுல எந்த கலக்கமும் எந்த உள்ளத்துல கிடையாது. நான் உங்களோட முன்னால பேசுறது அல பசீரத்தின் அல அகீதத்தின் இல்ல, நான் இந்த விஷயத்துல தெளிவா இருந்து பேசுறேன், சந்தேகத்தில் இல்ல. ஆனா ஒவ்வொரு இங்கிலீஷ் மெடிசினை ப்ரமோட் பண்றவரும் சந்தேகத்தில் இருக்கிறார். ஏனுமெண்டா அவங்களுக்கு கொண்டு வர சொல்லுங்க, ஒரு மருந்துடைய இன்கிரீடியன்ட், ஒரு மருந்துடைய கலவைய, ஒரு மருந்துல அடங்கு அமுத்ராவிய கொண்டு வர சொல்லுங்க. அவங்க ஏதோ டபிள்யூஎச்ஓ ஆல இலங்கையுடைய சுகாதார ஸ்தாபனத்துக்கு செய்தி வருதோ, அதோனுடைய சுகாதார ஸ்தாபனம் அவங்களுக்கு செய்தியா கொடுக்குதோ, அதை ப்ரமோட் பண்றது அவங்களோட வேலை. இதுக்குதான் கவர்மெண்ட் அவங்களுக்கு சேலரி கொடுக்குது. இதனாலதான் குளோரின் தண்ணியை குடிக்க வச்சாங்க மக்களை. இன்னைக்கு முழு நாட்டிலே உள்ள சுத்தமான தண்ணி என்ன? குளோரின் தண்ணி. ஒரு 100 கிராம் குளோரினை சாப்பிடுவீங்களா? எத்தனை கிலோ குளோரினை சாப்பிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில? எந்த ஒரு உடம்புக்கு நலவும் இல்லாமல் ஆக்கி அதுக்கு வேற நஞ்ச போட்டு கொடுக்கற குடிக்க. பூமிகள்ல நஞ்சு உருவாக்கப்பட்டுச்சு பிளான் பண்ணி. நீங்க எனக்கு இதை வேற ஒரு தலைப்பா போட்டு ஒரு நாள் டைம் தந்தா ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு விளங்க வைப்பேன். இன்றைக்கு நெல் வயல்ல என்ன நடக்குது, விவசாய நிலத்துல என்ன நடக்குது, இவன் கொண்டு வர போற உரம் உரம் அப்படிதான் சொல்லு, பசல இதுக்குள்ளால என்ன இருக்குது, இவன் எங்களுக்கு தந்த வெள்ள சீனி நஞ்சே நஞ்சு தான். சொல்லுங்க. இப்படியாக இது அவ்வளவு சதிகளுக்குள்ளால பின்னி பிணைக்கப்பட்டவங்களா நாங்க வாழ்றோம். இதுக்குள்ளால நாங்க வாழ்றதுக்கு முறை இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலத்துல மூமின்கள் வாழ்ந்தா இந்த யூதர்களுடைய இந்த சதியில இருந்து மக்களை பாதுகாக்கிற உழைப்பு செய்யணும். பதால் இஸ்லாமு கரீபன் சயஊது கமா பதா, இந்த இஸ்லாம் ஒரு பரதேசியான நிலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க, அநியாயம் செய்யப்பட்டாங்க. இதே போல ஒரு நிலைமை பின்னால உருவாகும் என்றாங்க சல்லல்லாஹு. இந்த காலத்துல முஸ்லிம்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக உண்மையான யதார்த்தத்தை விளங்கி யதார்த்தங்களை விளங்கி விளங்கி வைக்கக்கூடிய மக்கள் மடையர்கள் ஆயினும் காட்டப்பட்டான், அவங்க பயங்கரவாதி என்று காட்டப்பட்டான், அவங்களோட பேச்சுக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும், திட்டமிட்டு இப்படியான மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. யாரும் இவங்களோட சதியை விளங்கினவங்க உலகத்தில் வாழக்கூடாது, அவ்வளவு சதிக்கு கீழே அதை வாழணும். இதுக்காக வேண்டித்தான் இவங்களுடைய ஸ்கூல் உருவாக்கப்பட்டு, ஸ்கூல் என்றது யூதனுடைய கன்செப்ட், அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய மிஷன்ஸ், அவனுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மக்களை உருவாக்கும் தளம் மறக்கவாங்க. இதுதான் இவருடைய எஜுகேஷன், இவர்களுடைய பொருளாதாரம், வேர்ல்ட் பேங்க் கீழால், சுகாதாரம் WHO கீழால், யுனைடெட் நேஷன் கீழால் அவ்வளவையும் கொண்டு வந்தது. இவருடைய டிஃபென்ஸ், இவருடைய அரசியல், இவருடைய ஊடகம், இந்த அஞ்சுக்கு கீழால முழு உலகத்தையும் கொண்டு வந்து இந்த அஞ்சையும் படிச்சு கொடுக்கிற இடமா தான் ஸ்கூல் ஆக்கியிருக்க. இங்க இல்மு கிடையாது, யாரும் போய் இல்முடைய ஹதீஸுகளை இதுக்கு பாவிச்சிடவானோ அல்லாட சாபம் உண்டாகும். இல்முக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, மறந்துடுவான். யூதர்களால திட்டமிடப்பட்டு சதி செய்யப்பட்டு முஸ்லிம்களை குழப்பி, முஸ்லிம்களை கூறு போட்டு சின்ன பின்னமாக்கி, என்றைக்கு ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினாங்களோ, அண்டையில இருந்து சதி செஞ்சுதான் ஷியாக்கள் உருவாக்கினார். முஸ்லிம்கள் ஒட்டுமா கொலையப்பட்டாதான் முஸ்லிம்களை சின்ன பின்னமாக்கலாம். இதனாலதான் அப்துல்லா பின் சபா என்ற யூதர் இஸ்லாமிய வேடம் பூந்து எப்படி போல் கிறிஸ்தவர்களை சின்ன பின்னமாக்கினானோ, அதே போல் அப்துல்லா பின் சபா இதே தலைப்புக்கு கீழாலதான் வந்தார். ஆனா எந்த வரைக்கும் எது வரைக்கும் சஹாபாக்கள், இமாம்கள், ஹக்கான உலமாக்கள் வாழையடி வாழையா இந்த முஸ்லிம்களை ஒரே தலைப்புக்கு கீழால வழி நடாத்தினாங்களோ, அது வரைக்கும் இவர்களுக்கு உயர்வு உண்டாகல, இவங்களோட கை மேலும் இல்ல. என்னைக்கு ஐயாமுல் பித்தன் உண்டாகிச்சோ, ஹுமைனி புரட்சியை உண்டாக்கினானோ, அப்பதான் இவனுக்கு இவர்களுக்கு தனி நாடு உண்டாகிச்சு, தனி ஆட்சி உண்டாகிச்சு. உலகத்துல இவர்களுடைய கை மேலோங்க ஆரம்பிச்சு. ஷியாக்கள் முஸ்லிம்களுடைய கடுமையான விரோதிகள், இரத்தத்தாகம் பிடித்தவர்கள். உசூலுல் காஃபி பிஹாருல் அன்வார் என்றது இவர்களுடைய மூலாதார கிதாபு. நான் பேசுறது ஷியாக்கள்கிட்ட, யாரும் ஷியாக்கள் சொல்லிடாம இருக்கணும். இந்த பேசப்பட்ட ஷியாக்கள் வேற யாரோ, நாங்க யாரோ. ஸ்ரீலங்கால இருக்கிறது ஷியாக்கள் ஒரே ஒரு கூட்டம் தான், ஜாஃபரியாக்கள். அவங்க தான் இமாமியாக்கள், அவங்க தான் இஸ்லாம் ஷரியாக்கள், அவங்க தான் ராஃபிதியாக்கள். நான் உங்கள்கிட்ட பாத்திமியாக்களை பத்தியோ, இஸ்மாயிலியாக்களை பத்தியோ, நுசைரியாக்களை பத்தியோ, ஹௌரியாக்களை பத்தியோ பேச வரல, ஜெய்தியாக்களை பத்தி பேச வரல. நான் உங்களுக்கு எங்கட நாட்டில் உள்ள இமாமியாக்களை பத்தி பேச வரேன். இந்த இமாமியாக்களுக்கு தான் ஜாஃபரியா என்று சொல்றது, ராஃபிபியா என்று சொல்றது, இஸ்னா ஷரி என்று சொல்றது. இவங்கட மூலாதார அடிப்படை கிதாபுகள் தான் பிஹாருல் அன்வார், உசூலுல் காஃபி, முக்கியமான கிதாபுகள். இதெல்லாம 45 கிதாபுகளை நான் படிச்சிருக்கிறேன். இந்த கிதாபுகளை படிச்சு முடிக்கல, இது பிரம்மாண்டமான கிதாபுகள். எங்கட புகாரியோட அந்தஸ்தில் உள்ளதுதான் அவங்களோட பிஹாருல் அன்வார். புகாரி 2 பாகம், பிஹாருல் அன்வார் 53 பாகம். ஏனென்றா புகாரியில் எழுதப்பட்டதெல்லாம் பரிசுத்தமா வடிகட்டப்பட்ட என்ன அணுவும் என்ன சந்தேகிக்க முடியாத சஹியான ஹதீஸ்கள். பிஹாரில் எழுதப்பட்டதெல்லாம் படுதூறுகள், இட்டுக்கட்டுகள், பொய்கள். அது எவ்வளவு நிறுவேலும் சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களுடைய நேர்வழியே சஹாபாக்கள் தான், சஹாபாக்களும் முன்னோர்களும். சஹாபாக்கள்ல கை வைக்கிறது நபியில கை வைக்கிறது, சஹாபாக்கள்ல கை வைக்கிறது குர்ஆன்ல கை வைக்கிறது, சஹாபாக்கள்ல கை வைக்கிறது ஹதீஸ்ல கை வைக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய நபி. யார் சொன்ன? அல்லாஹ் சொன்னு யார் சொன்ன? குர்ஆன் என்று நபிக்கு இறங்கினு யார் சொன்ன? சாபாக்கள் இல்லாம ஏழுமண்டா சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாபாக்கள் இல்லாம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இவர்? பாரமா எடுக்க வேணும், நான் விளங்குறதுக்காக வேண்டி பேசுறேன். சொல்லுங்க பாபு யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்படித்தானே? யார் சொன்ன? சொல்லுங்க யார் சொன்ன? இல்லாம சொல்லுங்க. சாபாக்கள் இல்லாம சொல்லுங்க. சாபாக்கள் சாதாரண மக்கள் தானே எங்களை போல, எங்களுக்கு நேரடியா எல்லாம் மேகி. அப்படித்தானே இன்னைக்கு இன்னைக்கு சிந்தனை அப்படித்தானே? சரி, முதலாவது முஹம்மது ரசூலுல்லா யாருன்னு பாப்போமே. சாபாக்கள் விட்டுட்டு ஹல் அந்தக்கும் மின் இல்மின் فَتُخْرِجُوهُ لَنَا யாரு? அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் சொல்லுண்டு யாரு சொல்ல? குர்ஆன், குர்ஆன் நம்பிக்கை இறங்கினு யாரு சொல்ல? விட்டுங்கோ சஹாபாக்கள். நபியே சொன்ன அப்படியா? எப்படி எப்படி சாபியுங்களா? சாபாக்கள் இல்லாம சாபியுங்களா? என்ன ஆச்சரியம் இது! அல்லாஹு அக்பர். சாபாக்களை நீக்கிட்டா நபியை விட்டும் நபி என்றது ஒரு கற்பனையா போயிடும். நவுதும் இல்ல. சஹாபாக்கள் அறிமுகம் தான் ரசூலுல்லாஹ். யார எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சஹாபாக்கள் சொன்னாங்களோ அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். எந்தெந்த வர்ணனை இதெல்லாம் அவருக்கு சஹாபாக்கள் கொடுத்தாங்களோ அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப சஹாபாக்கள் போயேண்டா? சியாக்கள் சொல்ல சாபாக்கள் எல்லாம் காப்பிருக்கலாம். விளங்கிச்சா விஷயம்? விஷயம் விளங்குதா? சாபாக்களை பொய்யன்னு சொன்ன குரான் இறங்குது யாருக்கு? பதில் சொல்லுங்க, பயப்பட வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பாதுகாக்கப்படுது ரெண்டு இடத்துல. குர்ஆன் அல்லாஹ்வுல்ல சொல்றானுங்க, தனுக்ரிவுக்க பலா தன்சா. நபியே, நாங்க உங்களுக்கு ஓத வைக்கிற குர்ஆனை நீங்க மறக்க மாட்டீங்க. அது எங்க பாதுகாக்கப்படுது? நபியுடைய உள்ளது. லா துஹரிக் பிஹி லிஸானக லிதஹ்ஜல பிஹி இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆன. இந்த குர்ஆனை பாதுகாத்து உங்களோட உள்ளத்துல ஒன்று சேர்க்கிறது எங்க பொறுப்பு? ஒரே இடம் எது? நபியுடைய உள்ளம். சொல்லுங்க முதலாவது இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த இடம் சஹாபாக்களுடைய உள்ளங்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் ஹி ஆயாத்தும் பையனாத்தும் ஃபீ ஸுதூரில் லதீன ஊதுல் இல்ம். இல்மு கொடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குது. குர்ஆன் புத்தகத்தில் தொகுக்கப்பட்டது எப்ப? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில். அப்ப நபி எங்க? தெளிவா பேசுவோம். எங்க நபியே ஸலாத்துல கல்புல இருந்த குர்ஆன் எங்க? கபர்ல. நான் உங்ககிட்ட யதார்த்தங்களை பேசுறேன், நீங்க கோவிச்சுக்கொள்ளவானா யாரும்? உள்ளத்தில் இருந்த குர்ஆன் எங்க? கபர். புத்தாத்துக்கு வந்துச்சு யாருடைய உள்ளத்தில் இருந்த குர்ஆன்? இப்ப சஹாபாக்களை பொய்யர்கள் என்று சொல்லுவோம். குர்ஆனுக்கு ஃபத்வா கொடுங்கோ. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரீகரெக்ஷன் பண்ணல என்று சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிபார்க்கல என்று சொல்லுங்க. இதைத்தான் ஷியாக்கள் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒப்பாத்துக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்பட வேண்டிய ஆட்சிய அபூபக்கர் சித்தீக்குக்கு கொடுத்து எல்லா சஹாபாக்களும் அவங்களுக்கு பைய செஞ்சதால எல்லா சஹாபாக்களும் முர்த்ததாகினாங்க. காபிர்கள் சித்தீக்குகள் நவுபில்லா நவுபில்லா. இந்த சஹாபாக்கள் குர்ஆன்ல மோசடி செஞ்சாங்க. 1500 இடத்துல குர்ஆன்ல மோசடி நடந்திருக்குது. உண்மையான குர்ஆன் பாத்திமாவுடைய கையில இருந்துச்சு. அது வாழையடி வாழையா இமாம்களுடைய கையில கைமாறிச்சு. கடைசி இமாம் இமாம் முஹம்மது அல் மஹ்தி அவருடைய கையில தான் கடைசியா குர்ஆன் இருந்துச்சு. இவங்களுடைய இமாம்கள் 12 பேர். ஹஜ்ரத் அலி ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் ஜைனுல் ஆபிதீன் முஹம்மது அல் பாக்கிர் ஜாஃபர் சாதிக் மூசல் காமில் அலி அர் ரிதா முஹம்மது அல் ஜவ்வாஸ் அலி அல் ஹாதி ஹசன் அல் அஸ்கரி முஹம்மது அல் மஹ்தி ரஹிமஹுல்லாஹ். இந்த அவ்வளவு பேரும் நபியுடைய குடும்பம் பித்தலங்கள், நபியுடைய பரம்பரையில் உள்ளவங்க. இவங்க யாருக்கும் ஷியாக்களோட இந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க அவ்வளவு பேரும் பரிசுத்தமான நபியுடைய பித்தலங்கள். இவர்கள் மீது நேசம் கொள்வது எங்களுக்கு பர்வாக இருக்கிறது. இவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் சொல்றோம். மொமின்கள் அவர்கள், அவர்களால தவறு நடந்திருந்த அல்ல மன்னிக்கணும். தவறிலைக்காக மாசூம்கள் அல்ல. ஆனா ஷியாக்கள் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் மாசூம்கள். நாங்க அபூபக்கர் சித்தீக்கே மாசூம் சொல்றல்ல நவுதுபில்லாம். சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் மஹ்பூதுகள். யாரு மஹ்பூதுகள்? பாவத்திலிருந்து பாவத்துடைய கருதியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பரிசுத்தமானவர்கள் நபிமார்கள். அப்ப இவங்க சொல்லுவாங்க அதில் பாத்திமா கிட்ட குர்ஆன் இருந்துச்சு, அது வஃபாத்துக்கு பின்னால அலி கிட்ட இருந்துச்சு, அதுக்கு பிறகு அலியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹசன் கிட்ட, அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஹுசைன் கிட்ட ரதியல்லாஹு அன்ஹு, அவருடைய வஃபாத்துக்கு பின்னால இந்த ஜைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ்ல இருந்து அப்படியே தொடரா. முஹம்மது அல் மஹ்தி 252 பிறந்து 329 வஃபாத்தானார் முஹம்மது அல் மஹ்தி. இந்த முஹம்மது அல் மஹ்தியுடைய விஷயத்துல ஷியாக்கள் சொல்லுவாங்க அவங்க வஃபாத்தாகல, அவங்க ஈரான்ல சுர்றமர்றான்னு ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளால போய் ஒளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. குர்ஆன வச்சுக்கொண்டு கியாமத் நேரங்கள் கொள்ள உண்மையை நிலைநாட்டும் மஹ்தியாக வெளிப்பட்டு வருவார். யாராக? நாங்க சொல்றோம் மஹ்தி அல் இஸ்லாம் வருவாங்க, அந்த மஹ்தி அவரா. யாரு? ஹிஜ்ரி 252 பிறந்து 329 ஒப்பாத்தானவர். அவங்க சொல்றாங்க ஒப்பாத்தா அல்ல சுர்றமராக்குள்ள இருக்கிற. ஷியாக்களுடைய ஆரம்பம் யூதர்கள் மூலமா. அதுக்கு பின்னால அப்துல்லா இப்னு சபாவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விரட்டினான் கூபால இருந்து. மதீனால வந்தவன் ஹஜ்ரத் அலியுடைய ஆட்சி காலத்திலேயும் மதீனால ஆரம்பம். அதுக்கு பின்னால கூபாவுக்கு அது ஷிஃப்ட் பண்ணப்பட்டுச்சு, மாற்றப்பட்டுச்சு. கூபாலையும் வந்து இந்த அட்டகாசங்களை செய்ய ஆரம்பித்தான். கூபால இருந்து விரட்டினாங்க ஹஜ்ரத் அலி. இவன் நேரா போனது ஈரானுக்கு. ஈரான்ல உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் புதிய முஸ்லிம்கள். அதுல உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அதுக்கு முன்னால இல்ல. அதுல உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த மதாயின் இந்த ஈரான் இந்த கைப்பற்றப்படும், பாரசீக சாம்ராஜ்யம் கைப்பற்றப்படும். அதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்த புதிய முஸ்லிம்கள் இவங்களை குழப்பினான். மதீனாவுல குழப்பின முறை வேற, ஈரான்ல குழப்பின முறை வேற. மதீனால குழப்பினா ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மானை விட சிறந்தவர், அபூபக்கர் உமரை விட சிறந்தவர், முதலாவது கலீபாவா வந்திருக்க வேண்டியவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசியாக இருக்கிறார். வசியா ரசூலுல்லாஹ் கூட அவரும் அலி தான். குர்ஆனும் அலி, ஹதீஸும் அலி, என்ன ஏவலும் அலி, விளக்கலும் அலி, எல்லாம் அலி ரஸூலுல்லாஹ். இவரு கலிமாயிக்கே சியாக்களுடைய கலிமா, எங்க கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை படிச்சுதான் இந்த இந்த கலிமாவை சொல்லிதான் ஹஜ்ரத் அலியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாரு? ஹஜ்ரத் அலி. ஆனா இவனுக்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அலியுன் வலி வலியுல்லாஹ் வஸ்மியு ரசூலுல்லாஹ் கலீஃபத்தும் பிலா ஃபக். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும். அவன்தான் முஸ்லீம். அப்ப அலி இமாம், அலியுடைய பரம்பரையில தான் எல்லா இமாமும் வந்து அவங்களோட சூலுல் காபி பிஹாருல் அன்வார் பேசுது. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 9 ஆம்பளை புள்ள. எத்தனை பேர்? 9 பேர். இந்த 9 பேர்ல ஹசன் ஹுசைன தவிர வேற யாரும் இமாம்கள் இல்லை ரலியல்லாஹு. ஆனா அவங்க சொல்லுவாங்க ஹஜ்ரத் அலியுடைய உழுது அல்ல, அல் அய்மத்தும் உழுது அலி. அலியுடைய உழுதுகள்ல பித்தளங்கள்ல தான் இமாம்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா ஹசன் ஹுசைனை தவிர வேற யாரும் இமாம் கிடையாது. சரி, அவங்களுடைய இன்னொரு ரிவாயத் இருக்குது பிஹார்ல, மீ உழுது பாசிமான், பாசிமாவுடைய பித்தளங்கள். அப்படி வந்தா ஹசன் ஹுசைன் சரிதானே? சரி, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு 22 ஆம்பளை பிள்ளை. எத்தனை பேர்? 22 ஆம்பளை பிள்ளை. இந்த 22 பேர்ல ஹஜ்ரத் ஹசனுக்கு 16, ஹுசைனுக்கு 6 ரலியல்லாஹு. இந்த 22 பேர்ல இமாம் ஜெயனுல் ஆபிதீனை தவிர வேற யாரும் இமாம் இல்லை. அப்ப 21 பேரும் அவங்களோட பிச்சலம் இல்லையா? என்ன விஷயம்? இந்த இமாம் ஜெயனுல் ஆபுதீனுக்கு பின்னால, நல்லா விளைவோம், இமாம் ஜெயனுல் ஆபுதீனுக்கு பின்னால ஒவ்வொரு இமாமும் இமாம் ஜெயனுல் ஆபுதீனுடைய பிள்ளை, வேற யாருடைய பிள்ளைகள் இல்ல. இமாம் ஜெயனுல் ஆபுதீனுடைய மகான் முகமது அல் பாக்கிர், அவருடைய மகான் ஜாபர் உஸ்தாதிர், அவருடைய மகான் மூசல் காவின், அவருடைய மகான் அலியர் ரிபா, அவருடைய மகான் முகமது அல் ஜவாத், அவருடைய மகன் அலி அல் ஹாதி, அவருடைய மகன் ஹசன் அல் அஸ்கரி, அவருடைய மகன் முகமது அல் மாதி. அவர் அந்த இமாம் ஜெயனுல் ஆபுதீன்ல இருந்து தொடங்கினா அப்படியே அவங்கள பிச்சல மட்டும்தான். அதுல கரெக்டா செஞ்சாங்க. ஆனா ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனுடைய பிள்ளைகள், ஹஜ்ரத் அலியுடைய பிள்ளைகள், இந்த என்ன எல்லாரையும் இமாமா அவங்க எடுக்கல. காரணம் என்ன? இவங்களுக்கு நபியுடைய குடும்பத்தோட எந்த நேசமும் இல்லை. ஹுமைனி கஷ்புல் அஸ்தரார்ல எழுதுறான், மல்ஊன் லானத்துல்லாஹி அலைஹி பித்துன்யா வல் ஆகிரா, ஜாத அல்லாஹு ஃபீ கப்ரிஹி அஸாபன் ஃபௌகல் அஸாப். எழுதுறான் கஷ்புல் அஸ்தரார்ல, இன்ன மின் தரூரியாத்தி தீனினா, எங்களுடைய தீனுடைய அடிப்படைகள் உள்ளதுதான், அன்னலி ஐம்மத்தின மகான லா யப்லுகுஹு மலக்குன் முகர்ரபுன் வல நபியும் முர்சல். எங்களுடைய இமாம்களுக்கு என்ற ஒரு அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்து எந்த ஒரு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்கோ, தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ரசூலோ அடைய முடியாது என்று எழுதுறாங்க. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட சிறந்தவர்களா? இமாம்களை பேசுறான் இந்த இடத்துல மட்டுமில்ல, வேற இடங்கள்ல தெளிவா பேசுறான். நபி அலை சலாத்து கிட்ட உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சான். பிஹாருல் அன்வார்ல வருது, நபி அலை சலாத்து கிட்ட உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சான். நபிக்கு பின்னால வரக்கூடிய இந்த இமாம்கள் 12 பேர்களும் எந்த வார்த்தைகளை எந்த தீன காட்டுவாங்களோ மக்களுக்கு அதுதான் தீன் என்று. அப்ப அது நபியுடைய வகைக்கு முரண்பட்டிருந்தாலும், அல்லாஹ்வுடைய வகைக்கு நபி கொண்டு வந்த இல்முக்கு முரண்பட்டிருந்தாலும், இதுதான் மார்க்கம் என்றதுதான் அவங்களுடைய அக்கைதா. இவங்களுக்கு நபியுடைய குடும்பத்தோட எந்த முஹப்பத்தும் இல்லை. ஹஜ்ரத் பாத்திமாவோடையோ அலியோடையோ ரதியல்லாஹு அன்ஹுமா, ஹஜ்ரத் ஹசனோடையோ இல்ல, நபியுடைய குடும்பங்களோடையோ எந்த முஹப்பத்தும் இல்லை. இவங்களுக்கு உண்மையான முஹப்பத் ஈரானுடைய மஜூசிகளுடைய அரச பரம்பரையோட. எஸ்தகிர்த் இருக்கிறாரு, எஸ்தகிர்த் என்று சொல்லுவாங்க. இந்த பார்த்தி பேர் இது எஸ்தகிர்த் என்றுதான் இந்த பேர். அரபுல எழுதக்கொள்ள எஸ்தகிர்த் எழுதுவாங்க. காஃப் அரபுல இல்ல, பார்த்தியில இருக்குது எஸ்தகிர்த். இந்த எஸ்தகிர்த் தான் இந்த மஜூசி ஆட்சியுடைய கடைசி அரசு. இவருடைய காலத்துலதான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய பட போய் இந்த ஈரான கைப்பற்று. ஹஜ்ரத் உமர் இவர்கள் இடத்துல காபிர் ஜிந்து, ஆனா மஜூசி ஹஜ்ரத் உமரை கொலை செஞ்சவன் அபுல் உல்வா இவங்கிட்ட மூமின் முத்தகி வலி தக்குவாதாரி மூமின் அல்லாட அவுளியா. யாரு அதை துமர கொலை செஞ்சவன்? இதே போலதான் இந்த எஸ்தகிர்த் இவங்ககிட்ட பெரிய ஒரு அல்லாட வலி, அல்லாட அவுளியா. பிஹாருல் அன்வாருடைய 51வது பாகம் 164வது பக்கத்துல பதிவு செய்யறாங்க. அதுல துமர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய பட எப்ப மதாயின கைப்பற்றிச்சோ 50,000 மஜூசிகள் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களோட கிதாபுல இருந்து சொல்றேன், 50,000 மஜூசிகள் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டாங்களா. இந்த கொலைக்கு பின்னால, இந்த தோல்விக்கு பின்னால எஸ்தகிர் தன்னுடைய வீட்டுல வந்து மனைவி கிட்ட சொன்னி, இதோ நான் இப்பொழுது உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன். எஸ்தகிர்க்கு 3 மகள்வான். இந்த பெண்களை நோக்கி சொன்னாங்க, நான் பிரிஞ்சு போறேன், நான் திரும்பி வருவேன், அல்லது என்னுடைய பிச்சலங்கள்ல இருந்து ஒருத்தர் திரும்பி வருவார், அவர் இந்த ஈரான இந்த முஸ்லிம்கள் திறந்து மீட்டெடுப்பார். எதுக்காக வேண்டி போறார்? தன்னுடைய பிச்சலங்கள் ஒருவர் வந்து என்ன செய்யணும்? ஈரான திரும்ப எதா மாத்தணும்? மஜூசியா மாத்தணும். விளங்குதா? இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் சுலைமான தைலமி, ஹதீஸ் சொல்ல வேணாம், நான் சொல்றேன் அவங்களோட இந்த ரிவாயத்துடைய அறிவிப்பாளர் யாரு? சுலைமான தைலமி. அவர் சொல்றார், குல்துலி அபி அப்துல்லா, நான் இமாம் ஜாபர் சாதிக் கிட்ட கேட்டேன், மாதா தகூலு ஃபி கௌலிஹி அனா அவ் ரஜுலும் மின் உலுதி. இந்த அவ் ரஜுலும் மின் உலுதி, எனக்கு பின்னால என்னுடைய பிச்சலங்கள் ஒருவர் வருவார், அவர் இந்த ஈரான மீட்டெடுப்பார் என்று சொன்னாரே, இந்த அவ் ரஜுலும் மின் உலுதி என்ற அந்த மனிதர் யார் என்று நான் கேட்டேன். அப்ப இமாம் ஜாபர் சாதிக் சொன்னாராம், வதாலிகா இமாமுக்குமுல் காயிமு பி அம்ரில்லாஹி அல் உலுதி அஸ்ஸாதிஸ் வதாக வலது. அவர்தான் காயிம் பி அம்ரில்லாவான அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு நிலை பெறுவதற்காக வேண்டி கடைசி காலத்திலே வரக்கூடிய அந்த மஹதி. அல் உலுதிய சாதிஸ், என்னுடைய பிச்சலங்கள்ல 6வது பிச்சலத்தில் வருவார். இமாம் ஜாபர் சாதிக்குடைய மகன் மூசல் காவி, அவருடைய மகன் அலியர் ரிபா, அவருடைய மகன் முகமது அல் ஜவ்வால், அவருடைய மகன் அலி அல் ஹாதி, அவருடைய மகன் ஹசன் அல் அஸ்கரி, அவருடைய மகன் முகமது அல் மஹதி. அல் உலுதிய சாதிஸ், என்னுடைய பிச்சலங்கள் 6வது பிச்சலமா வருவார். வதாக்க வலது, அவர் தான் அவருடைய பிள்ளை என்றார். யாருடைய பிள்ளை? யாரும் இல்லை. எஸ்துகிருடைய ஈரானுடைய ஆட்சியாளருடைய மஜூசியுடைய பிள்ளை என்று சொன்னார். என்ன கேஸ் தெரியுமா? நான் சொன்னேன் ஹுசைன் ரதியல்லாஹு, அதாவது எஸ்துகிருக்கு மூணு மகள்மார். எத்தனை மகள்? மூணு மகள். இந்த மூணு பேரும் கைது செய்யப்பட்டாங்க, மதீனா கொண்டு வரப்பட்டாங்க. மூணு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மூணு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. முதலாவது மகளை முடிச்சார் முகமது பின் அபிபக்கர், இரண்டாவது மகளை முடிச்சார் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹும். இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் இல்லை. இந்த மனைவி மூலமா பிள்ளைகள் இல்லை, இந்த மகள்மார் மூலமா பிள்ளைகள் இல்லை. மூணாவது மகளை முடித்தார் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மகளுடைய பேர் மஜூசியாவா இருக்கும் பொழுது ஷாஹஸ்னா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால உம்மு சலமா. இந்த உம்மு சலமா ஹுசைன் தம்பதியினர்களுக்கு பிறந்தவர் தான் இமாம் ஜெயினுல் ஆபுதீன் ரஹிமஹுல்லாஹ். விளங்குதா? ஹசன் ஹுசைனுடைய 22 புள்ளைகள் ரலியல்லாஹு. இமாம் ஜெயினுல் ஆபுதீன தவிர வேறு யாரையும் இவங்க இமாமா எடுக்கல. காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? ஜெயினுல் ஆபுதீன் எஸ்தகிருடைய பேரப்புள்ள. ஜெயினுல் ஆபுதீன் எஸ்தகிருடைய பேரப்புள்ள. ஹுசைன் எஸ்தகிருடைய மருமகன். நாங்க அப்படி பார்க்கல. ஜெயினுல் ஆபுதீன் ரசூலுல்லாஹ்வுடைய சிஷ்யன். ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவங்க பார்க்கறது எப்படி? அவங்க பார்க்கறது எஸ்தகிருது ஒரு பெரிய வழி. அவருடைய பிச்சலத்தில் இருந்து வாரவர் தான் என்ன செய்வார்? ஈரான திரும்ப கைப்பற்றுவார். அவர் தான் சுர்ரமர்ரா இந்த கொகைக்குள்ளால் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார். அவருடைய எஸ்தகிருடைய மகள் ஷாஹஸ்னாவுடைய பிள்ளை ஜெயினுல் ஆபுதீன் தான் இவர்களுடைய என்ன இமாம். எங்கேயாவது நீங்க கேட்டீங்க இவங்க யா அலி யா அலி என்று சத்தம் போடு. ஹஜ்ஜில் இந்த முறை 8000 சொச்சம் ஜனாதாக்களை பார்த்தோம் தானே. இவங்க கொலப்படியாத இவங்க கொண்டு விசவாய் அடிச்சாங்க ஹஜ்ஜில். அதுக்காக வேண்டி கோஷம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. என்ன கோஷம் சொல்லுங்க சத்தமா? யா ஹுசேன் யா ஹுசேன் என்று வத்துவாங்க. இவங்க எங்க சரி யா ஹசன் என்று சொல்ற கேட்டீங்க. இதெல்லாம் இவங்களோட சத்தியா நடிப்பு. இவங்களுக்கு நபியின குடும்பத்தோட முகம்பத் இல்ல, ஆளுள் பைத்தோட முகம்பத் இல்ல. ஆனா பச்சை பொய்க்கு வந்து சொல்லுவாங்க நாங்க நபியுடைய குடும்பத்தோட முகம்பத் தான் ஆட்கள். எதுக்காக வேண்டி? முஸ்லிம்கள் உள்ளத்துல இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி. டக்க ஏமாந்துருவாங்களே எங்கடவங்க. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க நபிக்கு எத்தனை புள்ளைகள் இருக்கு? பாத்திமா மட்டுமா புள்ள நபிக்கு? ஜைனப் எங்க போனா? ருக்கையா எங்க போனா? உம்மு குல்சூம் எங்க போனா? அவருக்கு அலிக்கு புள்ள வெல்மணி ஹசன் ஹுசைன் மட்டுமா? நபியுடைய குடும்பம் என்றா முதலாவது புள்ளேனா மனைவி மாறா? குடும்பம் வந்தா முதலாவது யாரு? மனைவி. அதுக்கு பிறகு புள்ள. மனைவி மாற விபச்சாரி என்றார். நவுதும் இல்ல அது தாய்க்கா விபச்சாரி என்று அப்பட்டமா பேசுவான். மனைவி மாறெல்லாம் உனக்கிட்ட விபச்சாரி, நீ நபியுடைய குடும்பத்தோட முகப்பன் அப்படியா? நபியுடைய குடும்பத்தோட இவங்களுக்கு முகப்பத் இல்ல, எஸ்தகிருடைய குடும்பத்தோட முகப்பன். இவங்க இந்த இந்த வெளியால உள்ள இந்த சப்பு சவர்களுக்கு இந்த கேஸ் தெரியாம இருக்கும். நான் சொல்றது விலங்குதான் உனக்கு. இன்றைக்கு இரண்டு தள்ளி எடுத்துக்கொண்டு விளையாட்டு போடுறாங்களே, இந்த சப்பு தவறுகளுக்கு இந்த கூத்துவல் தெரியாம இருக்கும். ஆனா அசல் அகீதா உண்மையான அகீதா இதுதானே. இவங்கள இவங்களை கொண்டு போய் சேர்க்க போறது அங்கதான். கடைசியா இவன் போய் குளிர குழி அதுதான். அப்ப இந்த ஜெயருல் ஆபுதீன் ரஹிமஹுல்லாஹ் மாத்திரம் இவங்க இமாமா எடுத்தது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பிள்ளைகள்ல. காரணம் இவங்களுக்கு ஹசன் ஹுசைன் மேல் அல்ல, எஸ்தகிருத்தன் மேல். எனவே தான் அவருடைய பரம்பரையில் அதுக்கு பின்னால் அவ்வளவு இமாம்கள். இந்த இமாம்கள் சொன்னாங்க, இமாம்கள் சொன்னாங்க, இமாம் ஜாபர் உஸ்தாதி சொன்னார், இமாம் முகமது அல் பாக்கர் சொன்னார் என்று இவங்க சொல்றது எல்லாம் பொய். அவர்கள் மீது கட்டப்பட்ட படுலூர்கள் பிஹார் நிரம்ப இந்த இமாம்களை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அவ்வளவு வாசகங்களும் பொய், படுலூர்கள். எந்த ஒரு இமாம் பேரிலையும் அவங்களோட வார்த்தைகளை வச்சு தப்பெண்ணங்களை உருவாக்கி கொள்ளவானாம். இதனுடைய அடிப்படை அப்படியே பொய். இவங்க இந்த கெட்ட அகீதாவை முஸ்லிம்களுக்குள்ளால எப்படியாவது நுழைய வச்சு முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவங்கள ரத்த வெறிய உண்டாக்கி மற்றவங்களை கொலை செய்ய நினைக்கிறான். தெளிவா இவங்க கிதாபுகள்ல பேசுவாங்க, குறிப்பா பிஹார்ல என்ன சொல்லுவாங்கடா, இவங்க எப்ப இவங்களோட சக்தி மேலோங்கி கையில பலம் வருவோம், ஒரு நாட்டுடைய ஆட்சி வந்து அந்த நாட்டுல என்ன செய்வாங்கடா, முஸ்லிம்கள் எல்லாரையும் கொலை செய்வாங்க, பெண்கள் பிள்ளைகளை அடிமைகளாக ஆக்குவாங்க, சொத்து செல்வங்களை கனிமத்தா எடுப்பாங்க. இது உங்களோட உள் உள் தாகம், இரத்த தாகம் பிடித்தவங்க முஸ்லிம்கள் மேல. ஆனா உலகளாவிய ரீதியில வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பிறகெடுத்து கொண்டதே இவங்கதான். சக்கரி பைனல் மதா இவண்ட வார்த்தை உருவாக்கினதே இவங்கதான். இவங்களோட எந்த ஒரு தக்ரீபும் கிடையாது, இவங்களோட வாசம் பண்றதும் எங்களுக்கு ஆபத்து தான். அவங்கள்ட்ட சஹாபாக்களை பத்தி பேசுவோம், என்ன சொன்னேன், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய அறிமுகம், குரான் சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல இருந்து புத்தகத்துக்கு வந்து, ஹதீஸ் என்ன, ஹதீஸ் என்ன, நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம், அப்படித்தானே, நபியுடைய ஒரு சொல், நபி பேசுறாங்க, சஹாபாக்கள் யாருமே கேட்கல, ஹதீஸா கேளுங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க ஆனா சஹாபாக்கள் யாருமே அதை கேட்கல. நபி அலைஹிஸ் ஸலாம் ஒரு செயலை செய்யறாங்க, சஹாபாக்கள் யாருமே அதை பார்த்தது இல்லை, ஹதீஸா. எங்க இருக்குது வலிசா, சஹாபாக்களும் நபி அலைஹிஸ் ஸலாமும் பின்னி பிணைக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை பற்றி குர்ஆன் பேசுது, உண்மையான மார்க்கத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் தன்னுடைய தூதரை அல்லாஹ் தூதராக்கி அனுப்பினார். நோக்கம் என்ன தெரியுமா, இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க வேண்டும். இந்த மார்க்கம் என்ன செய்யணும், எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க வேண்டும். இதுதான் ரசூல் அனுப்பப்பட்ட நோக்கம். ரசூலுல்லா ரசூலா வரக்குள்ள உலகத்துல மஜூசிய தெரிஞ்சு, யஹூதிய தெரிஞ்சு, நஸ்ரானிய தெரிஞ்சு, மக்காவுடைய முஷ்ரிக்குகள் வாழ்ந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்குள்ள இந்த ஒரே ஒரு சிறுக்க கீழால போட்டு மிரிச்சாங்க. மக்கா கைப்பற்றப்பட்டுச்சு, சிலைகள் அடைக்கப்பட்டுச்சு, மக்கா பரிசுத்தப்படுத்தப்பட்டுச்சு. இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க வேண்டும். யாரால சொல்லுவோம், யாரால நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவம் பூர்த்தி செய்யறதுலையும் அல்லாஹ் சஹாபாக்களை பின்னி பெருச்சுதான் வைச்சான். அதனால சஹாபாக்களோட மேல தப்பெண்ணம் கொள்றது குவ்வரும் மறந்துடுவானா, ஒரு முனாஃபிக்கள் அதை யாரும் சஹாபாக்களோட மேல தப்பெண்ணம் கொள்ள மாட்டான். ஒரு மூமின் அல்லாத யாரும் என்னுடைய சஹாபியை நேசம் கொள்ள மாட்டான். ஒரு முனாஃபிக் அல்லாத யாரும் கோவிக்க மாட்டான்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது இந்த ஹதீஸ். சொன்னாங்க லா தஸுபு அஸ்ஹாபி ஃபவல்லதி நஃப்ஸி பியதி லவ் அம்பக அஹதுக்கும் மிஸ்ல உஹதி அஸ்ஹப மா பலக முத அஹதின் வல நஸீபா. இந்த ஹதீஸ் புகாரில வருது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னுடைய சோழர்களை நீங்க ஏசவானா, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா, உங்கள் ஒருத்தர் உஹது மலைய தங்கமாக்கி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தாலும், என்னுடைய சஹாபி செலவழித்த, என்னுடைய சஹாபாக்கள் ஒருத்தர் செலவு செய்த ஒரு பிடி அரை பிடி தானியத்துக்கு அது சமமாகாதுன்னு சொல்லுங்கள். சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் சஹாபி, என்னுடைய சோழர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க. திருமதியுடைய ஹதீஸ் இது, லா தத்தகிதுஹும் கரதம் மின் பாதி, எனக்கு பின்னால் அவர்களை குறிவைக்கும் பொருளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் அவர்களை நேசிக்கிறார்களோ என் மீதுள்ள நேசத்தால் தான் நேசிக்கிறார்கள். ஒமன் அபுகதஹும் ஃபபிஹுப்பி அபுகதஹும், யார் அவர்களை கோவிக்கிறார்களோ என் மீதுள்ள கோபத்தால் தான் கோவிக்கிறார்கள் என்றார் சொல்லுமாலே. ஷியாக்களுடைய ஊடுருவல் இன்றைக்கு கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல அப்படியே வளவீசப்பட்டிருக்கு. ஆனா எங்கட கடமை, அதை எங்களால நீக்கலாம். அவங்க எல்லாம் லீகலா வந்தாங்க, லீகலா இருந்துட்டு போவாங்க எவ்வளவு காலம். அது இருக்கிறது ஒரு வகையில எங்களுக்கு அல்லாஹ் ஈமானுக்கு சோதனையா வச்சிருக்கிற நீங்க அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி நாங்க அதுக்குரிய ஆட்கள் ஆகிறோம். எங்களுக்குடைய ஜிஹாதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்தாங்க. ஜமானுடைய ஜிஹாத் என்ன? ஹக்க உம்மத்துக்கு விளங்க வைக்கிறது. வெளியாக்கட்டும், அதனை அவன் செய்யவில்லை என்றால் இந்த காலமேக்க ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியும் நினைக்கவானும் லைட் போடுறதும் பேன் போடுறதும் முஹாஜின் இமாம் சம்பளம் கொடுக்கறதும் உங்களோட வேலை. ஓ லெவல் படிக்கிற மாணவர்கள் பத்து பேருக்கு பாடம் கொடுக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டு போவாங்க. என்னத்துக்கு நீங்க இங்க? ஓ லெவல் படிக்கிற பத்து பொடிய மாற போட்டு செல்லுங்க பள்ளியை பரிபாலனை செய்ய சொல்லி, இதுதான் வேலைண்டா, செஞ்சிட்டு போவோம். இல்லண்டா அட்வான்ஸ் லெவல் படிக்கிற ஒரு பத்து பேர் எடுத்து கொடுங்க, செஞ்சிட்டு போவோம். இந்த வேலை மாசம் மாதம் சந்தா வசூல் செய்யறதும் யாருக்கு? இமாமுக்கு சம்பளமும் மாதிரிக்கு சம்பளமும் லைட் பில்லும் கரண்ட் பில்லும் தண்ணி பில்லும் ஏதாவது என்னமாலும் உடஞ்சா பிடிச்சா இதை பார்க்கறதுதான் வேலைண்டா, அவங்கள்ட்ட கொடுங்க. மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றது ஊருடைய தீனுடைய பொறுப்பாளர் உங்களுக்கு தந்தான். உலமாக்களோட இணைஞ்சு கட்டாயம் உலமாக்கள் நிர்வாகத்தில் ஈக்கணும். உலமாக்களோட இணைஞ்சு சரியான முறையில உம்மத்தை வல்லுங்க, அனாத்திர பொறுப்பாளர் உங்களுக்கு தந்தான். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களோட ஊர் மக்களுடைய அசீதாவுக்கு.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah.
ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله.